ஆதியாகமம் 25:22 22-23 வாசிக்கலாம்.
அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், ரெண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார்.
சரி, இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், ரெபேக்காள் கர்ப்பவதியாயிருக்கிறாள். அவளுடைய பிரசவ நேரம் நேரிட்ட பொழுது அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. இரட்டை பிள்ளைகள் இருக்கிறது, அந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதென்றால் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவள் இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக போனாள் என்று 22 நாம் வாசிக்கிறோம். நான் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ட்வின்ஸ் of the bride revival, twins of the bride's revival. மணவாட்டியின் எழுப்புதலில் இரட்டையர்கள், மணவாட்டியின் எழுப்புதலில் இரட்டையர்கள், twins of the bride's revival. இப்பொழுது பிரைட்ஸ் ரிவைவலில் இருக்கிறோம். பெண்டெகோஸ்டல் ரிவைவல் முடிவடைந்து விட்டது. அவங்க இப்பொழுது சும்மா அந்நிய பாசை பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாவு வீட்டில் கூட அந்நிய பாசை பேசுகிறாங்க. எந்த இடத்துல அந்நிய பாசை பேசணும்னு கூட அவனுக்கு தெரியறதில்லை. அதனால் அது வீழ்ச்சி அடைந்து விட்டது. பெண்டெகோஸ்டல் ரிவைவல் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு வீழ்ச்சி அடைந்து விட்டது. இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நம்ம பிரைட்ஸ் ரிவைவலில் இருக்கிறோம், மணவாட்டியின் எழுப்புதலில் இருக்கிறோம். இந்த எழுப்புதலில் இரட்டையர்கள் இருக்கிறார்கள், ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுதான் பிரசங்கத்தின் தலைப்பு, பிரைட்ஸ் ரிவைவல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ட்வின்ஸ் இருக்கிறாங்க, இரட்டையர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் வந்து பேர்த் ரைட்ஸ் வேணும் என்று சொல்லுகிறான், சேசர புத்திர பாகம் வேண்டும் என்று விருப்பப்படுகிறான். இன்னொருத்தன் வந்து ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேசருத்திர பாகத்தை விற்று போட மனசுள்ளவனாய் இருக்கிறான். ஜாக்கப் அண்ட் ஈசா, இதோ யாக்கோபும் ஏசாவையும் நம்ம பார்க்கிறோம். ஒருவன் எலெக்ஷன் அவனுக்கு இருக்கிறது, அவனுக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. இன்னொருத்தன் வந்து ரெப்ரோபேஷனாக இருக்கிறான். ரெப்ரோபேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் கொள்கை இல்லாதவன், ஒரு ஆம்பிஷன் கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது, ஏதோ அவன் ஜீவிக்கிறான், வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் கிடையாது, ரெப்ரோபேஷன். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் ஏசாவாக இருக்கிறீங்க. இங்கே வாலிப சகோதரர்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் ஏசா தான். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இல்லாமல் புசிப்போம் குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள்லாம் ஏசாதான். மெசேஜில் இருந்தாலும் ஏசாதான். நம்ம ரேப்சரில் பங்கு பெறணுமே, நம்ம பாடி சேஞ்சு பெறணுமே, காலம் கடைசி ஆயிட்டேன்னு ஒரு உணர்வு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் யாக்கோபாக இருக்கிறீங்க. வெளிப்பாடை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம வெடிப்பாளை பிடித்து கொள்ளணுமேனு நினச்சிங்கன்னா நீங்கள் யாக்கோ. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருப்பீர்கள் என்றால் எந்த விதமான நோக்கமும் எந்த விதமான கொள்கை பிடிப்பும் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் வந்து யூ ஆர் ஜஸ்ட் லைக் ஏசா, ஏசா போல் நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம மனவாட்டிக்கு ஒரு எய்ம் வேணும், நமக்கு ஒரு குறிக்கோள் வேணும். எப்படி ஆயிலும் நான் அந்த ராஜ்யத்தை பெற வேண்டும், நான் ஒரு ஆவிக்குரியவனாக மாற வேண்டும், ராப்சரில் பங்கு பெற வேண்டும், நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது என்று அவ்விதமான ஒரு பதறல் இருக்கும் என்றால் நீங்கள் யாக்கோபாக இருக்கிறீங்க. அதனால் ரெட்டையர்கள் இருக்கா, ட்வின்ஸ், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன் போல தான் இருப்பாங்க, ரெண்டு பேரும் மெசேஜில் தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் இப்படி இருக்கிறான் ஏசாவாக இருக்கிறான், இன்னொருத்தன் யாக்கோபாக இருக்கிறான். அவ்விதமாக ப்ராஃபட் நமக்கு சொல்லியிருக்கிறார், The bride that Eliezer called had twins inside of her. Eliezer அழைத்த மனவாட்டிக்கு உள்ளே இரட்டையர்கள் இருக்கிறார்கள். Eliezer மனவாட்டியை அழைத்தார். ஆதியாகமம் 24 நம்ம வாசிக்கிறோம். On the seabed of Abraham, ஆபிரகாமுடைய காரிய தரிசி அந்த Eliezer, மூத்த வேலைக்காரன், நம்பிக்கைக்குரிய மனுஷனை பார்த்து, நீ போய் மெசபத்தேமையாக்கு போய் அங்கே வந்து என் மகனுக்கு ஒரு மனைவியை நீ கொண்டு வர வேண்டும் என்று அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டது. நீ போய் என்ன செய்யணும், அங்கிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும். இந்த கானானிய இஸ்ரிகள் ஏழு ஜாதிகள்ல பெண்ணை கொண்டு வரக்கூடாது. பெண் வந்து என்ன சென்றால் வருவதற்கு கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு உதவி செய்வார். மை ஏஞ்சல் கோ பிஃபோர் தி, கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு முன்னாக சென்று அந்த மணவாட்டியை கொண்டு வருவார் என்று ஆதியாகமம் 24:7 வாசிக்கிறோம். அப்படியே எலியேசர் புறப்பட்டு போகிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பெரிய சாப்டர் ஆதியாகமம் 24:67 இருக்கிறது. அது எல்லாமே இந்த கடைசி கால மணவாட்டியை பற்றி எழுதியிருக்கிறது. எல்லா மணவாட்டியை பார்க்கிறோம் ரெபேக்காளை பற்றி தான் பைபிளில் ரொம்ப எழுதியிருக்கு. ஒரு அதிகாரம் ஃபுல்லாக எழுதியிருக்கு. அந்த ரெபேக்கா வந்து ஷேடோ, நீங்கள் ரியாலிட்டி, நீங்கள் தான் உண்மையான பொருள். அது ஒரு நிழலை கொண்டு வர, அந்த நிழல் தான் ரெபேக்கா. இல்லை ரெபேக்கா வந்து உங்கள் ஷேடோ, நீங்கள் தான் ரியாலிட்டி. உங்களை வச்சு தான் ஆண்டவர் ரெபேக்காவை எழுதியிருக்கிறார். ரெபேக்காவை வச்சு நம்மளை கொண்டு வரல, நம்மளை வச்சு ஆண்டவர் ரெபேக்காவை எழுதியிருக்கிறார். உங்களை உங்களுடைய ஷேடோ வந்து அந்த வந்து அந்த ரெபேக்கா, நீங்கள் ரியல் உருவம். உங்களுடைய ஃபோட்டோ தான் அது என்னச்சா, அந்த ஃபோட்டோ தான் ரெபேக்கா. ஆண்டவர் நம்மளை வச்சு தான், நம்ம தான் ரியாலிட்டி. அதை வச்சு தான் ஆண்டவர் ரெபேக்கா லைஃப் அங்கே கொண்டு வந்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை அவளை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறீங்க. உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், ரெபேக்காவை பார்க்கும் பொழுது ரெபேக்காவில் இல்லை, உங்கள் ஃபோட்டோ அது, உங்களுடைய ஷேடோ, நீங்கள் தான் ரியாலிட்டி. அவ்விதமாக கர்த்தர் நமக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அது உங்களை பற்றி தான் எழுதியிருக்கு. 24:67 அது உங்களை பற்றி தான் எழுதியிருக்குது. என் டைம் பிரைடை பற்றி தான் எழுதியிருக்கு. கடைசி கால மணவாட்டியை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அதனால் அவள் எலியேசர் கொண்டு வருகிறார். நம்முடைய எலியேசர் பிரதர் பென்காம், ஆண்டோர் பிரதர் பென்காம் தீர்க்க தேசியை கொண்டு வந்து கர்த்தர் அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார், ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த எலியேசர் நம்முடைய எலியேசர் பிரதர் பென்காம் என்னச்சா இன்னைக்கு நம்மை மணவாட்டியாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, நம்ம கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்கிறோம். இப்பொழுது அவள் வந்து பிரெக்னன்சி அடைஞ்சிருக்கிறாள். அவள் வந்து பிரெக்னன்ட் ஆகி அவள் என்ன செய்தாள் என்றால், அங்கே அந்த வயிற்றிலே இரட்டை பிள்ளைகள் இருக்கிறது. அதே போல் இப்பொழுது ரெபேக்காள் வந்து பிரெக்னன்ட் ஆகியிருக்கிறாள். அவளுடைய வயிற்றிலே ட்வின்ஸ் இருக்கிறாங்க. கடைசி கால எழுப்புதல் இப்பொழுது வந்திருக்கிறது. பெந்தேகோஸ்து எழுப்புதல் முடிந்து விட்டது. இப்பொழுது மணவாட்டியின் எழுப்புதல் வந்திருக்கிறது. அது நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் தூரத்துலேருந்து எல்லாம் அங்கே வர்றாங்க. ஏன் வர்றாங்க? இங்கே எழுப்புதல் இருக்குது. கல்வாரியில் எழுப்புதல் இருக்கிறது. இங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு போதிக்கப்படுகிறது. மற்ற இடங்களில் சரியாக போதிக்கப்படலை. அதனால் எல்லோருமே என்ன செய்கிறாங்க, இங்கே வருது நோக்கம் என்னவென்றால் இங்கே எழுப்புதல் இருக்கிறது. ஆனால் இந்த எழுப்புதலிலே ரெட்டையர்கள் இருக்கிறார்கள். ரெபேக்காள் வயிற்றில் ரெட்டையர்கள் இருந்தது போல இந்த கடைசி கால மணவாட்டிக்குள்ள அந்த ரெண்டு என்ன செய்யறால் ரெட்டையர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஷேமாக தான் பார்த்தா ஒன்று போல இருப்பாங்க, ஆனாலும் வித்தியாசமான சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் வந்து ஒன் டிசைர்ஸ் த பேத் ரைட், ஒருவன் வந்து சேஸ்வரபுத்திர பாகத்தை பெற வேண்டும் என்று விருப்பப்படுகிறான். இன்னொருத வந்து மார்சல் ஆஃப் மீட், ஒருவேளை போஜனத்தின் மேலே அவன் விருப்பமாக இருக்கிறான். இல்லை பேத் ரைட்டா அல்லது மார்சல் ஆஃப் பிரெட்டா, சேஸ்வரபுத்திர பாகமா ஒருவேளை ஆகாரமா, தற்கு நேரத்தில் அந்த நேரத்தில் பசியை அடக்குவதற்கு ஒருவேளை போஜனமா அல்லது பெரிய ஃபியூச்சர் பிளஸ்ஸிங் இருக்கிற அந்த பேத் ரைட்டா. இவன் பேத் ரைட் மேலே ஜேக்கப்புக்கு விருப்பம் இருக்கிறது. ஏசா வந்து ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஸ்வரபுத்திர பாகத்தை விற்று போட மனதாயிருந்தான். எல்லாம் இந்த ரிவைவல் தான் இருக்குது, வேற பெந்தகோஸில் இல்லை. இந்த கடைசி கால மெசேஜ் அது ஹவரில் தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பெந்தகோசக்காரங்களை கொண்டு ஏசானி நம்ம சொல்கிறத விட இப்பொழுது நம்ம கவனிக்கும் பொழுது இங்கே தான் அது இருக்குது. நம்ம ஏசாவாக இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கு. டூ மேனஸ் ஆஃப் பீப்புள் வித் டூ டிஃப்ரெண்ட் டிசையர்ஸ், ரெண்டு விதமான ஜனங்கள் ரெண்டு வித்தியாசமான விருப்பத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். நம்ம இப்போ எப்படி இருக்கிறோங்கிறத நீங்க யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம என்டைம் பிரைட்ல இருக்கிறோம், கடைசி கால மணவாட்டியாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். கடைசி கால மணவாட்டி எப்படி வருகிறாள் என்பதை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, ரெபேக்கா வாஸ் த லிவிங் பிரைட், அவள் வந்து ஜீவிக்கிற மணவாட்டியாக இருக்கிறாள். சாராளும் மணவாட்டி தான், ஆனால் சாராள் மரித்து போன மணவாட்டியாக இருக்கிறாள், ஸ்லீப்பிங் சைன்ஸாக இருக்கிறாள், ஸ்லீப்பிங் பிரைடாக இருக்கிறாள். ஆபிராமுக்கு ஆண்டவர் சாராளை கொடுத்தார். சாராள் 23 மரித்து போனாள். ஆதியாகமம் 21 ஈசாக்கு பிறக்கிறான். அதன் பின்பு 22 ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்த போகும் பொழுது, கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது, அங்கே தெற்கு கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா இங்கே அங்கே மலையிலே காட்சியிலே வந்தது. ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை அவன் பதிலி செலுத்தினான். அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் பிறந்து அதன் பின்பு கல்வாரிக்கு வந்தார். ஆதியாகமம் 22 கல்வாரியை குறிக்கிறது. கல்வாரி வந்து ரியாலிட்டி, ஆனால் ஈசாக்க பலி செலுத்தினது வந்து ஷேடோ. பழைய ஏற்பாடு எல்லாமே ஷேடோவாக இருக்கிறது, நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதன் பொருளாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். அந்த ஆட்டுக்குட்டி ஈசாக்கு பதிலாக மரித்தது. பின்பு ஈசாக்கு மலையை விட்டு ஆபிராமோடு இறங்கி போடும் பொழுது, அது ரெஸ்ட்ரக்டட் ஜீசஸ், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறான். இப்பொழுது ஈசாக்கு என்ன செய்யணும், 40 ஆகும் பொழுது அவனுக்கு மேரேஜ் நடக்கிறது. அவன் 60 வரைக்கும் சுமார் 20 வந்து அவன் வந்து என்ன செய்யறான், தல் குழந்தை இல்லாமல் இருக்கிறான். 60 தான் அந்த யாக்கோபு ஏசா பிறக்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 100. ஈசாக்கு மேரேஜ் ஆகும் பொழுது அவனுக்கு வயசு என்னவென்றால், ஆபிரகாமுக்கு வயசு 140 ஆகிறது. அந்த சாராள் எப்பொழுது மரித்தாள் என்றால், 127 மரித்தாள். ஒரு பைபிள் கால்குலேஷன் நீங்கள் மனசில் போட்டு பாருங்க, 127 சாராள் மரித்தாள் என்றால், ஆபிராம் வந்து 10 எல்டராக இருக்கிறான். அதனால் ஆபிராமுக்கு வந்து 137. இப்பொழுது ஈசாக்கு மேரேஜ் ஆகும் பொழுது அவனுக்கு 40 என்றால், அம்மா செத்து 3 பிறகு மேரேஜ் நடக்கும். 137 3 கூட்டினா 140 வரும். 127 கூட்டினா 130, அப்பொழுது ஆபிராமுக்கு 140. அதனால 3 பிறகு, தாயார் மரித்து 3 பிறகு அங்கே ஈசாக்கு மேரேஜ் நடக்கிறது. மேரேஜ் நடந்து அவன் வந்து 20 குழந்தை இல்லை. ஆபிராமுக்கு 25 குழந்தை இல்லை, அதே மாதிரி ஈசாக்கு 20 குழந்தை இல்லை. அதன் பின்பு இங்கே வந்து 2 ரிட்டையர் பிறக்கிறார்கள். ஈசாக்கு ஒன்லி 1 வைஃப் தான். ஆபிராம் கூட சில மனைவிமார்களை அவன் விவாகம் செய்திருக்கிறான். எல்லாருமே பழைய ஏற்பாடில் பொதுவாக எல்லாரும் பல மனைவிகளை உடையவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஈசாக்கு வந்து வேற ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டினான்னு பைபிளில் இல்லை. ஒன்லி 1 வைஃப். அதெல்லாம் அவனுக்கு ஒன்லி 1 வைஃப் தான். அவன் அநேக விவாகம் செய்திருக்கலாமா, செய்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை அனுமதிக்கும் சித்தம் கொடுக்கிறது. பாலிகாமி இஸ் பெர்மிசபிள் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதனால் பலதார விவாகமானது பழைய ஏற்பாடில் அனுமதிக்கப்பட்டது, புதிய ஏற்பாடில் அப்படி கிடையாது. ஆனால் ஈசாக்கு வந்து ஒன்லி 1 வைஃப் ரெபேக்கா. ரெபேக்காலை அவன் அதிகமாக நேசித்தான். அதனால் வேற பெண்ணை அவன் விவாகம் செய்யவில்லை. அல்ல, ரெபேக்காலோடு கூட டேம்சல்ஸ் புறப்பட்டாங்க. அந்த பதான் அராமிலிருந்து புறப்படும் பொழுது ரெபேக்காள் மட்டும் அங்கே எலியேசரோடு கூட ஒட்டகத்தில் அங்கே வரலை. அவள் வந்து அங்கே புறப்படும் பொழுது அவளோடு சில டேம்சல்ஸ், டேம்சல்ஸ் எல்லாம் இளம் பெண்கள், அந்த இளம் பெண்கள் அவர்களும் அவளுக்கு தாதிமார்களாக பைபிள்ல வேலைக்காரிகள் எழுதியிருக்கிறது. ஆங்கில பைபிள்ல டேம்சல்ஸ் போட்டிருக்கு. இளம் பெண்கள், விவாகமாகாத இளம் பெண்கள், கன்னியைகள், அவங்களும் புறப்பட்டு வந்தாங்கன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். 24:61 வாசிக்கலாம்.
அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்து கொண்டு போனான்.
ரெபேக்கா ரோஸ் அண்ட் ஹர் டேம்சல்ஸ் அண்ட் தே ரோட் அப்பான் கேமல்ஸ் அண்ட் ஃபாலோட் த மேன். ஏதோ அவள் மட்டும் அங்க இருந்து புறப்பட்டு வரல, அவள் கூட சில டேம்சல்ஸ் அவங்களும் ஒட்டகத்துல ஏறி வர்றாங்க. ஆனா என்ன ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த டென்ட்டுக்குள்ள போகும் பொழுது, அந்த டென்ட் கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, இந்த டேம்சல்ஸ் என்ன சொன்னா அவங்களும் போகணும்னு நினைக்கும் பொழுது எலியாஸ் ஸ்டாப் பண்ணிட்டான். நீங்க போகக்கூடாது, ரெபேக்கா மட்டும்தான் அந்த கூடாரத்துக்குள்ள போக வேண்டும், மற்ற நீங்க போகக்கூடாது. அதே போல அந்த டேம்சல்ஸ் ஒரு ஆள் 5 பேர் வந்திருக்கலாம் அல்லது 7 பேர் வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்பர் பைபிளில் போடப்படலை. குறைஞ்சது 5 பேர், 5 டேம்சல்ஸாக வந்திருக்கலாம். அவங்க வந்து இதை ஈசாக்கோடு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, எலியேசர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான், நீங்கள் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது, ரெபேக்கால் மட்டும்தான் பிரவேசிக்கணும், அவள் தான் கல்யாண வசனம் தனித்திருக்கலாம். 67 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான்.
இதோ ரெபேக்காலை தன் தாயின் கூடாரத்துக்குள்ள அழைத்து கொண்டு போய் அவளை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அந்த டேம்சல்ஸ் என்ன, நாங்க உள்ள போக முடியல, அவங்க உள்ள போகக்கூடாது, ஒன்லி ரெபேக்கா தான் இந்த கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அதே போலதான் இந்த மெசேஜில் வந்து ஃபூலிஸ் வெர்ஜின்ஸ் இருக்கிறாங்க, புத்தியில்லாத கன்னிகள், 5 பேர் புத்தியில்லாத கன்னிகள், 5 பேர் புத்தியுள்ள கன்னிகள். இந்த புத்தியில்லாத கன்னிகள் ஃபூலிஸ் வெர்ஜின்ஸ், இவங்க வந்து கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, இவங்க இன்விசிபிள் யூனியனில் வர முடியாது, இவங்க மேரேஜ் யூனியனில் வர முடியாது, இவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியாக வர முடியாது, கைவிடப்பட்டு கடைசி உயிர்த்தெழுதலுக்கு வர வேண்டும். அதே போல் இந்த மெசேஜ் ஆஃப் த அவரில் ஃபூலிஸ் வெர்ஜின்ஸ் நிறையா இருக்கிறாங்க, அவங்க தான் 7 முத்திரை திறக்கப்படலை. இந்த பை இந்த தீர்க்க அந்த 7 முத்திரை தான் பைபிள்னு போல் அவங்க வச்சுக்கிட்டு இப்படியா இருப்பாங்கெல்லாம் ஃபூலிஸ் வெர்ஜின்ஸ். அவங்கெல்லாம் கிளியராக நமக்கு தெரியுது, இவங்க பரிசுத்தாவியை பெறாதவங்க, இவங்க தேவனுடைய வார்த்தையை வெளிப்பாட்டின்படி அறியாதபடி கொஞ்சம் இன்டலெக்சுவல் நாலேஜ் படி அறிஞ்சிருக்கிறாங்க. அறிவு சம்பந்தமாக இவங்களுக்கு தீர்க்கதரிசி செய்தி தெரியுமே ஒழிய வெளிப்பாட்டின்படி தெரியாது. இவங்களுக்கு ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் தெரியாது. இவங்களுக்கு இன்னும் பைபிள் ஓப்பன் ஆகலை, இன்னும் க்ளோஸ் புக்காக தான் இருக்குது. இப்படியாப்பட்ட போதகர்களும் விசுவாசிகளும் ஃபூலிஸ் வெர்ஜன்ஸாக இருக்கிறாங்க. இவங்க மேரேஜ் யூனியனில் வரமாட்டாங்க, இவங்க வெட்டிங் ஷெப்பரில் பிரவேசிக்க முடியாது. அதுதான் அந்த டேம்சல்ஸ். அவங்களும் கன்னிகைகள் தான், அவங்களும் எலியேசரை ஃபாலோ பண்ண தான் செய்தாங்க. அதனால் இவங்களும் சாபனத்தை சேராதவர்கள் தான், இவர்களும் தீர்க்க தரிசியை பின்பற்றி வருகிறார்கள், ஆனால் மனைவியாக மாறவில்லை. அது ரெபேக்கா மட்டும்தான். ஐசக் ஹேஸ் ஒன்லி ஒன் வைஃப், ஒரே ஒரு மனைவி தான் உண்டு, அவள் தான் ரெபேக்கா. அதுபோல் இயேசு கிறிஸ்துக்கு ஒரே ஒரு மனைவி தான், அதான் பிரைடு. உலகமெங்கிலும் பரவி இருக்கிறாங்க, அந்த பிரைடை அவர் ஒரே ஒரு மனைவியை தான் உடையவராக இருக்கிறார். அதெல்லாம் ரெபேக்கா அதுக்கு ஷேடோ, நீங்கள் தான் அந்த ரியாலிட்டி. இல்லை இப்பொழுது நம்ம என்ன காண்கிறோம் என்றால், ரெபேக்காள் வந்து என் டைம் பிரைடுக்கு அடையாளமாக இருக்கிறாள். அவள் முதலாவது வெர்ஜின் பிரைடாக இருந்தாள், கன்னிகையாக இருந்தாள், கன்னிகை மனவாட்டியாக இருந்தாள். பின்பு அவள் ஈசாக்கை மேரேஜ் பண்ணும்பொழுது மேரீடு ஒய்ஃபாக மாறினாள். ஷி பிகேம் மேரீடு ஒய்ஃப். அதன் பின்பு என்ன சொன்னால், பேரன் ஒய்ஃபாக இருக்கிறார். 20 வருஷம் குழந்தை இல்லை, பேரன் ஒய்ஃப், பிள்ளையில்லாத ஒரு மனைவியாக இருக்கிறாள். அதன் பின்பு பிரெக்னெட்டட் ஒய்ஃபாக மாறுகிறாள், கர்ப்பந்தரிப்பிக்கப்பட்ட மனவாட்டியாக மாறுகிறாள். இன்றைக்கு நம்ம வார்த்தையினாலே கர்ப்பந்தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மரியாளுக்குள் இயேசு இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். As Christ was in Mary, so the word is in the bride. வார்த்தையானது உங்களுக்குள் இருக்கிறது. We are pregnant by the word of God. ஹல்லேலூயா. அதன் பின்பு இப்பொழுது என்ன காண்கிறோம் என்றால், ரெபேக்கா வந்து வயிற்றில் இரட்டையர்கள் இருக்கிறார்கள். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ரெபேக்காவுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னவென்றால், இரட்டையர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். She had twins in her belly. இது அவளுடைய வயிற்றிலே வந்து இப்பொழுது இரட்டையர்கள் இருக்கிறார்கள். இதுதான் இந்த நேரத்துக்குரிய இப்பொழுது இந்த நேரத்துக்கு வந்திருக்கும். ரெபேக்கா வந்து இப்படியே வந்து வந்து கடைசியில் அவளுடைய வயிற்றிலே இரட்டையர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஊழியம் இந்த ஸ்டேஜில் இருக்கு. இந்த கடைசி கால ஊழியம் த மெசேஜ் சர்க்கிள். த மெசேஜ் சர்க்கிளில் வந்து நம்ம சர்ச்சின் மட்டும் கிடையாது, இந்த மெசேஜ் சர்க்கிளில் வந்து என்னென்னா இப்பொழுது ஏசாவும் யாக்கோவும் இருக்கிறார்கள். ட்வின்ஸ் இன் த பிரைடு. மணவாட்டிக்குள்ளே இப்பொழுது ட்வின்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஜேக்கப்பாக இருக்க வேண்டும், நம்ம ரெபெக், நம்ம ஏசாவாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 22 மறுபடியும் வாசிக்கலாம்.
அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள்.
இது ஒரு கர்ப்பத்திலே ரெண்டு பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கிறது, அதனால பிரசவம் எவ்விதமாய் இருக்குமோ என்று அவளுக்கு பயம் ஏற்பட்டது. அதனால கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக போனாள். கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படியாக போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என்னச்சா அன்னைக்கு தீர்க்க தரிசனத்தில் விசாரிக்க போவாங்க. அப்படியானால் அங்கே தீர்க்க தரிசி யாரு? ஆபிரகாம் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாம் 175 வயசில் மரிக்கிறான். இந்த குழந்தைகள் எப்போ பிறக்குதுன்னா 160 பிறக்குது. 15 வருஷம் இன்னும் உயிரோடு இருக்கிறார் ஆபிரகாம். இன்னும் 15 வருஷம் உயிரோடு இருக்கிறான். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயசு 160. அவன் 175 தான் மரியன். 160 வயசு இருக்கும் பொழுது தான் இங்கே பிரெக்னன் குழந்தை பிறக்க போகுது. ஆபிரகாமுக்கு பேரனும் பேத்தியும் பிறக்க பேரன் பிறக்க போகிறான். அதனால் இப்பொழுது அவனுக்கு வயசு 160. இந்த 160 சொல்ல ரெபேக்கால் எங்கே போயிருப்பா? ஆபிரகாம்கிட்ட போய் தான் விசாரிக்க போயிருப்பா. ஆபிரகாம் தான் ப்ராஃபெட். இல்லை ஆபிரகாம் தான் ப்ராஃபெட்டாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அவனத்தில் போய் விசாரிக்கும் பொழுது அங்கே தீர்க்க தரிசனமாக என்ன சொல்லப்படுகிறது? டூ நேஷன்ஸ் ஆர் இன் தை வும்ப். உன்னுடைய கர்ப்பத்திலே ரெண்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அண்ட் டூ மேனர் ஆஃப் பீப்புள் ஷால் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தை பவுல்ஸ். உன் வயிற்றிலிருந்து ரெண்டு ஜாதிகள் பிரியும், ரெண்டு விதமான ஜாதிகள் பிரியும். 23 வாசிக்கலாம்.
அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்.
ஒரு ரெண்டு விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் என்று ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்டது. ரெண்டு விதமான ஜாதிகள் உன் வயிற்றிலிருந்து பிரிய போகிறது. அதில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலவான்களாய் இருப்பார்கள், stronger than the other one. இன்னொருது என்ன சொன்னால், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். The elder shall share the younger. அதனால் இளையவன் வந்து அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவான், மூத்தவனை பார்க்கல ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அங்கே தீர்க்க தரிசனமாக குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டது. ட்வின்ஸ். அதனால் திஸ் பிரைட் ஹேஸ் ட்வின்ஸ். இப்பொழுது இந்த மனவாட்டி, இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற மனவாட்டி, மெசேஜ் சர்க்கிளில் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு ட்வின்ஸ் இங்கே இருக்கிறது, ரெட்டையர்கள் இருக்கிறார்கள். டூ மேனர் ஆஃப் பீப்புள், ரெண்டு வித்தியாசமான ஜனங்கள். இப்பொழுது ரெண்டு பேரும் சண்டை இட்டுக் கொள்ளுகிறார்கள். அங்கே கிளாஷ் வருகிறது. ஒரு பாஸ்டரை சந்திக்கும் பொழுது சந்தோஷம் வரணும். நான் ஒரு பாஸ்டரை சந்திச்சேன்னா ரொம்ப சந்தோஷம் வரணும். நேற்று தந்தில் ஆண்ட்ரூ பாஸ்டர் வந்தார், ஈவினிங் வந்தார். அவர் என்ன சொல்கிறார், உங்கள் மெசேஜை நான் ஒன்று விடாமல் கேட்குறேன். எனக்கு இதை கேட்ட பிறகு வேறு மெசேஜ் கேட்க எனக்கு விருப்பமே இல்லை. இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வரேன் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். இதை மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது என்ன வருதுன்னா ஒரு சந்தோஷம் வருது. ஒன்றாந்தேதி வாக்குத்தத்தம் கொடுத்ததை சொல்கிறார். அதை அங்கே வர வர கரெக்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இவங்க எலெக்ட் பீப்புளாக இருக்காங்க. இவனுக்கு ஒரு டிசையர் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. எல்லாம் ரெண்டு பாஸ்டர் சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரணும். வார்த்தை நிமித்தம் ஒரு சந்தோஷம் வரணும். ரெண்டு பாஸ்டர் சந்திக்கும் பொழுது வார்த்தை நிமித்தம் கிளாஷ் வந்தா, சண்டை வந்துச்சுன்னா, ஒரு நாளில் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கத்தரால் அழைக்கப்படலை, ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறது ஆண்டவரால் அழைக்கப்படலை. மத்தியா ஓட்டு போட்டு அங்கே வந்தான். அவனை பற்றி பைபிளில் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். யூதாசுக்கு பதிலாக ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். ஆனால் இவங்க சீட்டு போடும் பொழுது அது வந்து ஒரு ஒரு ஆவிக்குரியவனை கொண்டு வரல, அது வந்து உண்மையான அழைப்பு கிடையாது, தேவனால் அழைக்கணும். ஒன்று ரொம்ப கிளாஷ் வந்துட்டு, இதுதான் ஒரு பாஸ்டர் ஏசாவா இருந்தா நம்ம வந்து அவங்களை சந்திக்கும் பொழுது என்ன வரும், சில காரியங்களை சொல்லும் பொழுது அது கிளாஷை ஏற்படுத்தும், ரெண்டு பேர் சந்திச்சு அது கிளாஷை ஏற்படுத்தும். ஆபேலும் காயினும் கிளாஷ் வந்தது. ஆபேல் வந்து தேவனால ஆதாமுக்கு பிறந்தவனாக இருந்தான், ஆனால் காயின் சர்ப்பத்துக்கு பிறந்தவனாக இருந்தனாலே அங்கே ரெண்டு பேருக்கு கிளாஷ் வந்து பைபிளில் ஃபுல்லாகவே கிளாஷ் தான். அந்த ரெட்டையர்களுக்கு கிளாஷ் வரும், இயேசு கிறிஸ்துக்கும் வேதபாரர் பரிசேயருக்கும் கிளாஷ் வந்தது, பவுலுக்கு அநேக கள்ள போதலால கிளாஷ் வந்தது, பென்காமுக்கு சாபன போதலால கிளாஷ் வந்தது. ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது அங்கே கிளாஷ் வருது, அங்கே ஃபைட்டிங் ஏற்படுது. அல்ல, கர்ப்பத்திலே ரெண்டு பிள்ளைகளும் மோதிக்கொண்டிருந்தார்கள் என்றால் ஒருவன் வந்து ஆவிக்குரியவன் ஃபுல்னஸ்ஸாக வேடில் இருக்கான்னு ஒருத்தன் பார்ட் வேடில் இருக்கிறோம். அதெல்லாம் மோதிரம் போடணும், தாலி போடணும் அப்படின்னு உலக காரியங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க. தீர்க்கதரிசி சொன்னாரும்பாங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறார், அவர் அப்படி சொன்னவர் இப்படியும் சொல்லியிருக்கிறார், யுவர் வவ் இஸ் சேக்ரெட் தட்ஸ் வாட்ஸ் மேரீஸ் யூங்கிறார். நீ கொடுக்குற தேவ சமுத்திரத்துக்கு வாக்கு தான் புனிதமானது, அதுதான் உன்னை கணவனும் மனைவியுமாய் இணைக்கிறது, மோதிரமோ தாலியோ அது இணைக்கதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் அதை பிடிச்சிக்கிட்டு தான் இவங்க இதை பிடிச்சிக்கிடுறாங்க. எனக்கும் தீர்க்கதரிசி செய்தியில் நிறைய ஆதாரம் இருக்கு. அதனால என்னன்னா கிளாஷ் ஏற்படும், வார்த்தை நிமித்தம் ஒரு கிளாஷ் ஏற்படும். கர்ப்பத்திலே ரெண்டு பிள்ளைகள் மோதிக்கொள்கிறது எல்லாம் ரெபேக்காளுக்குள்ள தான் இருக்கிறது. ரெபேக்காள் கடைசி கால மனவாட்டி, அந்த கடைசி கால அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் என்ன சென்றால் டூ மேனர் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விதமான ஜனங்கள் வந்து உன் வயிற்றிலிருந்து பிரியும், வார்த்தை நிமித்தம் ஒரு கிளாஷ் ஏற்படுகிறது. அந்த தூதன் அந்த நகரத்தையும் அதன் வாசலையும் அதன் மதிலையும் அளப்பதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் என்று வெளிப்படுத்தல 21:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதன் பிரதர் பென்காம் அவர் கையில் ஒரு பொற்கோல் இருக்கிறது. அந்த பொற்கோல் தான் அந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர். இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரை கொண்டு நம்ம எல்லாத்தையும் அளந்து பார்க்கலாம், ஒரு விசுவாசியை அளந்து பார்க்கலாம். இந்த மெசேஜ் படி இவங்க கரெக்டாக இருக்கிறாங்களா கரெக்டாக இல்லையா கரெக்டாக அளந்து சொல்லிடலாம். ஆண்டவர் நமக்கு அந்த பொற்கோலை கொடுத்துருக்கிறார், மெசேஜ் ஆஃப் த ஹவர், அதை கொண்டு நம்ம அளந்து பார்க்க முடியும். இவங்க வந்து ஏசாவா அல்லது யாக்கோபா என்று அளந்து பார்க்க முடியும். அல்ல, கர்த்தர் நமக்கு அவிதமான ஒரு மெசேஜ், இன்றைக்கு பரிபூர்ணமான ஒரு மெசேஜை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாவையும் யாக்கோபையும் நீங்கள் அளந்து பார்க்க முடியும். இந்த மெசேஜ் அந்த ஹவரை கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் அளந்து பார்க்க முடியும், ஒவ்வொரு பாஸ்டரையும் அளந்து பார்க்க முடியும். அவர் ரியல் பாஸ்டரா, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாரா, அனாயிண்டட் பிரீச்சரா என்பதை நம்ம அளந்து பார்க்க முடியும். இப்போ ஜேக்கப்பா அல்லது ஏசாவா என்று நம்ம அளந்து பார்க்க முடியும். ஜேக்கப் என்ன செய்கிறான் என்றால் ஆல்டரை உண்டு பண்ணி பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான். ஏசா எங்கேயாவது பலிபீடத்தை கட்டினான்னு பைபிளில் வாசிக்கிறோமா? கிடையாது. அவன் தன்னை முழுசுமா ஒப்பு கொடுக்க மாட்டான், கொஞ்சம் உலகத்தை வச்சிருப்பான், சொந்த கருத்துக்களை வச்சிருப்பான், முழுசுமா ஒப்பு கொடுக்க மாட்டான். ஆனால் இவன் வந்து ஆல்டரை கட்டி தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறான். 22 ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இன்னைக்கு 69 வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். முழுசும் விசுவாசத்தில் தான், யாரையும் நம்பி அல்ல, வேலை பார்த்துக்கிட்டு கிடையாது, ரிட்டையர்ட் ஆன உடனே பாஸ்டர் ஆகிறது கிடையாது, அந்த வயசுலேருந்து விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன். அவ்விதமாக ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப சொற்பமான பேர் நம்மளை வந்து என்ன அந்த பாச சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? நீ வார்த்தையை கொண்டு அளந்து பாரு, நீ சரியா நான் சரியான்னு பார்க்கலாம். ஆண்டவர் பொற்கோலை கொடுத்துருக்கிறார். 21:15 வாசிக்கலாம்.
என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான்.
நகரத்தையும் அதன் வாசலை அதன் மதிலை அழைப்பதற்கு பொற்கோலை பிடித்திருந்தான். யாரு? அந்த தூதன் பென்காம். அவர் கையில் பொற்கோல் கொடுத்தப்படுது, கோல்டன் ராடு. அந்த கோல்டன் ராடு, கோல்டன் ரீடு என்னென்னா அதுதான் அந்த மெசேஜ். அதை வச்சு தான் நம்ம நிதானிக்க வேண்டும். இந்த பாஸ்டர் தேவனால் அழைக்கப்பட்டவரா? இந்த ஊழியம் எப்படி இருக்கிறது? இவங்க ஊழியம் எத்தன்மையுடையதாக இருக்கிறது என்பதை அந்த கோலை வச்சு அளக்கணும். ஆண்டு அந்த மெசரிங் ரோடை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அதை வச்சு நிதானிக்கும் பொழுது இதை ஜேக்கப் வந்து ஆல்டரை கட்டினான், இவன் எங்கேயும் ஆல்டரை கட்டலை. ரெண்டாவது இவன் கர்த்தரை நோக்கி இவன் ஜெபிக்கிறான். யாக்கோபு ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். ஏசா எங்கேயாவது ஜெபிச்சான்னு பைபிளில் இருக்கா? அவன் வாழ்க்கையில் ஜபம் கிடையாது. ஒவ்வொரு நாளையும் ஜெபிக்காமலே அந்த நாளை கடத்தி விடுவான். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு கடத்திடுவான். அது மாத்திரமல்ல, இவனுக்கு வந்து ட்ரீம் வருகிறது, லேடர் ட்ரீம் வருகிறது. அந்த ஏணியை பற்றிய சொப்பனத்தை பார்க்கிறான். படுத்திருக்கும் பொழுது சொப்பனம் வருகிறது. இவனுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ரீம் உண்டா? கிடையாது. ஏசாவுக்கு ஒன்றும் கிடையாது. அது மாத்திரமல்ல, என் கர்த்தருடைய தூதனோடு கூட போராடுகிறான். 32 வாசிக்கிறோம், ஏசா யாக்கோபு கர்த்தரோடு போராடினான். இவன் எங்கேயாவது போராடினானா? ஏஞ்சலை பார்த்தானா? ஏஞ்சலோடு போராடினானா? கிடையாது. இல்லை, எவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஜேக்கப் அண்ட் ஈசா, அதெல்லாம் ரொம்ப வித்தியாசம். அதே போல் மெசேஜ் அந்த ஹவரில் சொல்லியிருப்பாங்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜபம் கிடையாது, பைபிள் படிப்பு கிடையாது, ஒழுங்காக ஒப்பு கொடுத்தல் கிடையாது, நல்ல வாழ்க்கையில் ஒழுங்கு கிடையாது. இவங்கெல்லாம் மெசேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதான் ஏசா, மெசேஜில் இருக்க ஏசா. பிரசங்கத்தையும் நல்ல மாதிரி பண்ணுறதில்லை, பொசத்தை படிச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று சொல்கிறது. ஆண்டவருடைய அழைப்பு, காலிங், அனாயிட்டிங், ஒன்று ஒழுங்கு கிறமை எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாரையும் 4 ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் அவங்க பாஸ்டர் ஆகிறது ஒன்றும் பெரிய கடினமான காரியம் கிடையாது. இவ்விதமாக இருக்காங்க. அவன் இவன் வந்து கர்த்தரோடு, கர்த்தருடைய தூதனோடு போராடுகிறான். யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். நியூ நேம் கிடைக்குது. இவனுக்கு ஏதாவது நியூ நேம் கிடைச்சிச்சா? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நியூ நேம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து சபை என்று அழைக்கப்படாதபடி மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இவன் கூடாரத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு என்பதோடு வாசம் பண்ணினான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:9
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்.
இதோ ஆபிரகாம் வந்து ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஏன் அங்கே ஏசா பற்றி அங்கே எழுதியிருக்கா? ஏசாவும் அங்கே கூடாரத்தில் குடியிருந்தான்னு எழுதியிருக்கா? இல்லை. ஆபிரகாமோடும் ஆபிரகாம் வந்து ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இட் டுவெல்த் இன் டென்ஸ். இதோ கூடாரங்களிலே குடியிருந்தான். எதுக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான்? தேவன்தாமே கட்டி உண்டாக்கின திட அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். ஆமீன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஏனெனில் தேவன்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
ஏனெனில் தேவன்தாமே கட்டி உண்டாக்கின அந்த நியூ ஜெருசலேம், அந்த சிட்டிக்காக அவன் காத்திருக்கிறான். இந்த ஏசாவுக்கு அந்த சிட்டியை பற்றிலாம் எண்ணம் கிடையாது. புசிப்போம், குடிப்போம், இன்றி இருப்போம், நாளைக்கு சாவும். இதுதான் வந்து உலகப்பரமான ஒரு எண்ணம் தான் இருந்த ஒழிய அந்த மறுமையை குறித்து, ராப்சரை குறிச்சும், அந்த மில்லினியத்தை குறிச்சும், நியூ ஜெருசலேமை குறிச்சும் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நியூ ஜெருசலேம்னு ஒரு சாபனமே இருக்கு. அவங்களுக்கு ஒரு சத்தியமும் தெரியாது. அந்நிய பாஷை பேசத்தான் தெரியும். அந்நிய பாஷை பேசுவாங்க, ஜாஸ்தி அந்நிய பாஷை பேசுவாங்க. அதுதான் நியூ ஜெருசலேம். ஒரு சத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு வெளிப்பாடு கிடையாது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிட்டியை குறித்து நமக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க வந்து தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் எப்படி அழைக்கப்பட்டிருக்கணும்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவன் என்று அழைக்கப்படணும். ஏசா பேர் அங்கே எடுபட்டு போச்சு. அந்த ஜீனியாலஜியில், வம்ச வரலாறுல, கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல அங்கே ஏசா இல்லை. அவன் ஜீனியாலஜியில் இல்லை. ஏனென்றால் அவனுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபூசில் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய பேர், என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபூசில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்விதமான ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணும் பொழுது இவன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். ஆனால் ரெண்டு பேரும் வந்து ரெபேக்காளுக்குள்ள தான் இருக்கிறாங்க. நீங்கள் பைபிளை நல்லா கவனிக்கும் பொழுது, பைபிளை நீங்கள் நல்லா வாசிக்கும் பொழுது, இது என்னென்றால் ரெட்டையர்களை குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆபேலும் அந்த காயினும் வந்து ரெட்டையர்கள். முதலாவது காயின் பிறக்கிறான், பின்பு அவன் சகோனாகிய ஆபேல் பிறக்கிறான். ரெண்டு பேரும் ரெட்டையர்கள் தான், காயினும் ஆபேலும். ஆனால் வித்தியாசமான தாப்பன்மார்களுக்கு அவங்க கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். காயின் சர்ப்பத்தினாலே உண்டாங்கனவன், பொல்லாங்கானால் உண்டானவன், இந்த ஆபேல் ஆதாமுக்கு உண்டானவன். அதனால டூ டிஃப்ரெண்ட் ஃபாதர் ஆனால் ஒன் மதர். ஏவாள் ஒரு தாய்க்கு ரெண்டு வித்தியாசமான கணவன்மார்கள் மூலமாக இதை வரும் பொழுது அப்படி இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஆபிரகாமுக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வந்து இஸ்மவேலும் ஈசாக்கும் பிறக்கிறான். ஒருவன் மாம்சத்துக்குரியவன், இன்னொருத்தன் ஆவிக்குரியவன். அதனால் இது எங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசமான தாய், ஆனால் தகப்பன் ஒன்று. தகப்பன் வந்து ஆபிரகாம். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்தது அந்த இஸ்மவேல். மற்றும் என்ன ஈசாக்கு அங்கே ஆபிரகாமுக்கும் அங்கே சாராளுக்கும் பிறந்தது அந்த ஈசாக். அதனால் இங்கே டூ டிஃப்ரெண்ட் மதர்ஸ் பட் ஃபாதர் இஸ் ஒன். ஆனால் ஃபாதர் வந்து ஒருத்தர் தான், ஆபிரகாம் தான் ஃபாதர். அதையும் இதையும் கவனிச்சு பாருங்க. ஆனால் இங்கே நீங்கள் வரும்பொழுது இங்கே சேம் ஃபாதர் சேம் மதர். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் தான் சேம் ஃபாதர் சேம் மதர். ஒரே தாய் தகப்பனுக்கு ரெண்டு வித்தியாசமான பிள்ளைகள் பிறக்கு. அதே போல் எல்லோரும் நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் ப்ராஃபிட்டை பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் சாபனத்துக்கெல்லாம் போகிறதில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடுத்தபடியாக அவங்களை என்ன யோசிக்கணும்னா இவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்திருக்காங்களா அல்லது குறைவான சத்தியத்தில் இருக்காங்களா, இவங்க ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா பார்க்கும்பொழுது அதை தான் அடுத்தது கவனிக்கணும். மெசேஜை பிலீவ் பண்ணுறீங்க சந்தோஷம், நீங்கள் தீர்க்கதரிசியை நம்புகிறீங்க ரைட்டு, ஸ்தாபனத்துக்கு போகலை ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக இங்கே சேம் ஃபாதர் தான் சேம் மதர் தான், நம்ம எல்லாரும் ஒரே செய்தியில் தான் இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனாலும் என்ன சொன்னால் அவங்க ஏசாவாக இருந்தால் வேதனையான காரியம். ஏசா கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசி பார்த்தா சத்தியத்தை பற்றி பேச அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் என்னன்னு அது அப்படியே தெரியும். அந்த ஸ்பிரிட் வந்து சவுண்டை உயர்த்தும், அது தர்க்கத்தில் போயிடும். அது வந்து தர்க்கத்தில் ஆர்குமெண்ட்டில் போனால் இது இல்லை, ஆர்குமெண்ட்டில் போகாமல் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தா கரெக்ட். இது வந்து ஈசாக் எந்த ஒரு பாசிட்டிவ் எந்த ஒரு பிலிபெட்டையும் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் பேசுங்க. நீங்கள் பேசும் பொழுது அவங்க ஆர்குமெண்ட்டில் வந்துட்டாங்கன்னா அது வந்து என்னன்னா இது ஏசா யாக்கோப். ஆர்குமெண்ட்டில் வரலன்னா நான் இது வரைக்கும் நான் கேள்விப்படலை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது, இது இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத். எங்கள் சபையில் இந்த அளவுக்கு போதிக்கலை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கரெக்ட். இல்லை எங்கள் மேய்ப்பர் எங்கள் மேய்ப்பர் மேய்ப்பர் மேய்ப்பர்னு அவங்க தலைக்கு மேலே தூக்குனாங்கன்னா அது சரியில்லை. அதில் இவன் வந்து என்ன செய்யறான், கூடாரவாசியாக இருக்கிறான். ஆனால் அவனோ என்ன செய்கிறான் என்றால் வேட்டைக்காரனாக இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. இந்த பிள்ளைகள் பெரியவளான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான்.
இதோ இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது, ஃபர்ஸ்ட் பிக்சர், நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர் பைபிள் என்ன சொல்லுனா கர்ப்பத்திலே ரெண்டு பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஏசா யாக்கோபை பற்றிய ஃபர்ஸ்ட் பிக்சர். அதன் பின்பு நீங்க செகண்ட் பிக்சருக்கு நீங்க போகும் பொழுது அவங்க பெரியவளான போது அவன் வந்து என்ன சொன்னால் ஒருத்தன் வந்து குணசாலியாக இருக்கிறான், கூடாரவாசியாக இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து என்ன சொன்னால் ஏ மேன் ஆஃப் த ஃபீல்டு வனசஞ்சாரியாக இருக்கிறான், கன்னிங் ஹண்டர், ரொம்ப தந்திரமுள்ள வேட்டைக்காரனாக இருக்கிறான். ஆங்கில பைபிளில் அவ்விதமாக எழுதியிருக்குது, கன்னிங் ஹண்டர். அவன் வந்து ஒரு தந்திரமுள்ள வேட்டைக்காரன். அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் அவன் வனசஞ்சாரி, ஏ மேன் ஆஃப் த ஃபீல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏ மேன் ஆஃப் த ஃபீல்டு, அவன் வனசஞ்சாரியாக இருக்கான். ஃபீல்டு எதை குறிக்கிறது, உலகத்தை குறிக்கிறது. மத்தேயு 13:38 வாசிக்கலாம். மத்தேயு 13:38,
நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள்
பொல்லாங்கனுடைய, உலகப்பிரமானவன் ஏசா, உலகப்பிரமானவன். மோதிரத்தை மாட்டிக்கிடுவான். பிரதர் பிரனன் சொன்னார் என்கேஜ்மெண்ட் ரிங்கு போடணும் அப்படின்னா இந்த கையில் ஒரு மோதிரம் அந்த கையில் ஒரு மோதிரத்தை மாட்டிக்கிடுவான், என்கேஜ்மெண்ட் ரிங்கு. அதுக்கு பிறகு என்ன செயின் போட்டுக்கொள்றது, தாலி போடணும்னு பிரதர் பிரனன் சொல்லியிருக்கிறார். இவன் உலகப்பிரமானவன், வன செஞ்சார், ஏ மேன் ஆஃப் த ஃபீல்டு. ஆனா இவன் வந்து கூடாரவாசி. ஆபிரகாம் ஈசாக்கோடு கூட கூடாரங்களிலே வாசமாயிருந்தான். ஆமீன். இவன் குணசாலியானவனாக இருக்கிறான். அவன் வந்து வைல்டு மேன், வன சஞ்சாரியாக காணப்படுகிறான். சம்திங் அபவுட் த கேரக்டர். அவங்களுடைய கேரக்டர் பார்க்கும் பொழுது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. ரெண்டு பேரும் ரெட்டையர்கள் தான். இந்த குழந்தை பிறக்கும் பொழுது பைபிளில் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவனுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு யாக்கோபு வெளிப்பட்டான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ரெட்டையர்கள பிள்ளைகளை இருக்கிறார்கள். மூத்தவன் சிமந்த அங்கீரு அங்கே இருக்கிறான். அவன் பிறக்கும் பொழுது 26 வசந்த வாசிக்கலாம்.
பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள்.
குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். முதல்ல குழந்தை பிறக்கும் பொழுது தலை தான் வரணும். முதல்ல தலை வரணும், அல்லது பிரசவன் சிக்கலா மாறிடும். தலை வந்துட்டுனா ஈஸியா குழந்தை பிறந்துடும். அதனால ஏசா தலை வருது. வந்து அனுஜென்றால் அவன் கால் வரும் பொழுது இங்க வந்து யாக்கோப் என்னச்சா அவன் காலை பிடிச்சிக்கிட்டு வரும். அவன் இடுப்பை பிடிச்சிக்கிட்ட அல்ல, அல்லது வேற எந்த பார்ட்ஸையும் பிடிச்சல, கால் தான் லாஸ்ட்ல கால் தான் வரும். அதனால குழந்தை பிரசவம் ஆகும் பொழுது இதை ஏசா முதலாவது பிறக்கிறான். அவன் வந்து வரும் பொழுது அவனுடைய கால் அங்க வர சொல்ல அந்த காலை பிடிச்சுக்கிட்டே இவன் வர்றான். அந்த யாக்கோபு வருதான், குதிங்காலை பிடித்து கொண்டு வந்தான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். எப்ப அது எதை குறிக்கிறது என்றால், ஹி வாண்ட்ஸ் டு பி த ஃபர்ஸ்ட் பார்ன். அவன் வந்து நான் முதலாவது பிறக்க வேண்டும், நீ ரெண்டாவது வா, நான் முதல்ல போறேன் அப்படிங்கிறான். அங்கே அந்த ஃபைட் நடக்கிறது. ஹி வாண்ட்ஸ் த பேத் ரைட். முதலாவது பிறந்தவனுக்கு தான் சேஸ்தர புத்திர பாகம் உண்டு, எனக்கு சேஸ்தர புத்திர பாகம் வரணும், நான் முதலாவது வரணும் அப்படின்னு மல்யுத்தம் நடக்கும் பொழுது ஏசா முதலாவது பிறந்து விட்டு அவன் காலை பிடிச்சுக்கிட்டே இவன் வர்றான். விதமாக பைபிளில் ஃபர்ஸ்ட் பிக்சரை நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரகிளிங் இன் த வூம்ப். அங்கே தேர் வாஸ் ஸ்ட்ரகிள் இன் த வூம். அவங்களுடைய கற்பத்திலே என்ன சென்றால் மோதிக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய கொதிங்காலை பிடித்து கொண்டு வெளியே வந்தான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். த ஃபர்ஸ்ட் பிக்சர், ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அதுதான். எனக்கு சேஸ்தர புத்திர பாகம் வேணும் அப்படி என்று, நான் முதலாவது பிறக்க வேண்டும், எனக்கு சேஸ்தர புத்திர பாகம் வேண்டும் என்று அவன் சண்டை போடுகிறான். கற்பத்திலே சண்டை போடுகிறான். அதை பவுல் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். ஒருவன் எலெக்ட், இன்னொருத்தன் நான் எலெக்ட். பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னதாகவே அங்கே தேவனுடைய அழைப்பானது, அவருடைய தீர்மானமானது, அது கிரியையினால் அல்ல அழைக்கிறவராலே உறுதியாகும்படி அப்படி நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 9:10 வாசிக்கலாம்.
இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக் எனும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆன போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்படி இருக்கிறவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது.
ஏதோ ரெபேக்காள் வந்து ஈசாக்கினாலே கர்ப்பவதி ஆகும் பொழுது பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீமை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் அவருடைய தீர்மானத்தின்படியே இருக்கிற தெரிந்து கொள்ளுதல் ஆனது கிரியையினால் அல்ல அழைக்கிறவராலே உறுதியாக்கும்படி மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசித்தேன் என்று கத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் இன்னும் பிறக்கலை, நல்ல பிள்ளைகளா கெட்ட பிள்ளையான்னு கிரியையினால இன்னும் வெளிப்படலை. பிறப்பதற்கு முன்னதாகவே சொல்லப்படுகிறது அவருடைய தீர்மானமானது கிரியையினால் அல்ல அழைக்கிறவராலே உறுதியாக்கப்படும்படியாக மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்ற எலெக்ஷன். அக்கார்டிங் டு த எலெக்ஷன் அங்கே வந்து ஜேக்கப் வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஆண்டவர் யாக்கோபை நேசிக்கிறார், என ஏசாவை வெறுக்கிறார். ஏனென்றால் அவன் சேஸ்தர புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த யாக்கோபு சேவன்ட சிலவிதமான குழப்பங்கள் யாக்கோபிட்ட இருந்தாலும், சிலவிதமான குறைகள் மிஸ்டேக்ஸ் அவன்கிட்ட இருந்தாலும், இவனுக்கு சேஸ்தர புத்திர பாகத்தின் மேலே அதிக ஆசை. ஆனால் கத்தர் வந்து அவனை அவிதமாக தெரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு சிலருக்கு வார்த்தையில் விருப்பம் இருக்குது, சிலர் கேட்டால் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை, நீ செத்து பாதாளத்துக்கு தான் போய் ஆகணும், இல்லை பரவாயில்ல பாதாளத்துக்கு போனாலும் விரும்பலை, எனக்கு வார்த்தையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளுக்களும் இருக்கிறாங்க. நான் வேணா பாதாளத்துக்கு வேணா போறேன், அங்க போன பிறதானு தெரியும். இப்பொழுது இருக்கிற ஆசி, இப்பொழுது இருக்கிற ஆண்டவர் ஆசிபாத்தையும் ஜீவனை வைக்கும் பொழுது ஜீவனை தெரிந்து கொள்வதில்ல, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளல, சாபத்தையும் மரணத்தையும் தெரிந்து கொள்ற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உணர்வில்லாத கிறிஸ்தவங்க. லைஃப்ல எந்த உணர்வும் சென்சிட்டிவ்னஸே வராது. சத்தியத்தை சொன்னா எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு உணர்வும் ஏற்படாது. இப்பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால், அங்கே ஏசா வனசஞ்சாரியா இருக்கிறான். வேட்டையாடியதை புசி பிடித்து கொண்டு தகப்பனுக்கு கொண்டு சமையல் பண்ணி கொடுக்கும் பொழுது, அவன் நாக்குக்கு ருசியா கொடுக்கும் பொழுது, இவன் என்ன ஜனம், மூத்த பையனை நேசிக்கிறான். ஆனா ரெபேக்கா வந்து இளைய பையனை நேசிக்கிறாள். அம்மா விட்டு போக மாட்டான். அம்மா எங்க போனாலும் பின்னால போயிட்டு இருப்பான். குழந்தையிலிருந்து அம்மா மேல பாசம். அவனுக்கு வந்து வேட்டையாடி கொண்டு வரானேன்னு சொல்லி அந்த நாக்கு ருசியினால அவன் ஏசாவை நேசித்தான். நீங்க பைபிள் படி பார்க்கும் பொழுது ரெபேக்காளுக்கு வெளிப்பாடு இருக்குது, ஈசாக்குக்கு இந்த நேரத்தில் வெளிப்பாடு இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரெபேக்காளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கா, குழந்தை பிறக்கனால இந்த இளையவனை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால அவள் வந்து யாக்கோபை நேசிக்கும் பொழுது அது என்னன்னா, அவளுடைய தாட்ஸும் தேவனுடைய தாட்ஸும் அலைன்மெண்ட் ஆகுது. Her thoughts were already aligned with God's thoughts. இப்ப நம்ம ஒருத்தரை நேசிக்கிறனா வார்த்தையின்படி இருக்கிறாங்க, அவங்கள நேசிக்கிறோம். இவங்களை ஏன் ரொம்ப நம்ம நேசிக்கிறது இல்லை, இவங்க வார்த்தைக்கு விரோதமா ஜீவிக்கிறாங்க. பிலீவர் தான், ஆனாலும் ரொம்ப நேசிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்கு. இவங்க வார்த்தையை ரொம்ப நேசிக்கிறாங்க, எல்லாத்துலேயும் ரொம்ப சின்சியரா இருக்கிறாங்க. அது நிமித்தமா நமக்கு அவங்க மேல ஒரு பாசம் வருகிறது. அதனால நம்முடைய தாட்ஸும் காட்ஸ் தாட்ஸும் அலைன்மெண்ட் ஆகுறது. ரெபேக்கால் வந்து யாக்கோபை நேசித்தான்னா சும்மா ஒரு மாம்ச பிரமாக அல்ல. இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். இவனுக்கு எலெக்ஷன் இருக்கிறது, அந்த தெரிந்து கொள்தல் இருக்குது. அவனுக்கு தெரிந்து கொள்தல் இல்லை, காட்ஸ் தாட்ஸ் படி நம்ம நேசிக்கிறோம். நீங்க வார்த்தையை நேசித்தான் நான் உங்களை நேசிக்க முடியும். நீங்க வார்த்தையை நேசிக்கலன்னா உங்களை நேசிக்க முடியாது. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் ரொம்ப அதிகமாக நேசிக்க முடியலை. ஏனென்றால் அவர்கள் வார்த்தையை நேசிப்பதில்லை. ஆனால் சொந்தக்கார இல்லாதவங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன் என்றால், வார்த்தையை நீங்கள் நேசிக்கிறீங்க, அதனால் உங்களை நேசிக்கிறேன். ரெபேக்கா அப்படி தான் நேசித்தார். ஏன்னா இவன் வந்து வாய்க்கு ருசியை தேடுகிறவன். வயசான காலத்தில் வாய்க்கு ருசியாக வேணும். அதனால் இவன் என்ன செய்கிறான், அந்த காட்ஸ் தாட்ஸை மறந்து விட்டான். அந்த குழந்தைகளை குறித்து கத்தர் என்ன சொன்னாருங்கிறத மறந்து விட்டான். இப்பொழுது நம்ம செகண்ட் பிக்சரை நம்ம பார்க்கிறோம். இந்த செகண்ட் பிக்சர் 32 வசனத்தை வாசிக்கலாம். 31-32.
அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான்.
சரி, இப்பொழுது என்ன செய்யறன்னா, இங்கே ஒரு காட்சி என்னவென்றால், அங்கே 29 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் ஏசா வேட்டையாடி களைப்பாய் வந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன செய்தான், யாக்கோபு வந்து கூழை சமைத்து கொண்டிருக்கிறான். சிவப்பான கூழ், பயிற்றங்கூழை சமைத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரம் பஞ்சமான நேரம். இவன் வந்து அனிமல்ஸை வந்து சேஸ் பண்ணுகிறான். சேஸ் பண்ணும் பொழுது பக்கத்தில் இருந்தால் டக்குன்னு பிடிச்சிருப்பான். அதாவது அனிமல்ஸ் வந்து புல் இல்லை, நல்லா ரொம்ப தூரமாக மலைக்கு தூரமாக போயிட்டு வர, ரொம்ப தூரம் போய் இந்த அனிமல்ஸை கேட்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு மானை வேட்டையாட வேண்டும். இப்படி இருந்தால் மான் வந்து பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆனால் இங்கே புல் இல்லாதனால அது தூரத்துக்கு போய்விட்டது. இவன் காட்டுக்குள்ளே அதிக தூரம் போயிட்டு ஓடி ஆடி அந்த அனிமல்ஸை சேஸ் பண்ணி அதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு இவனுக்கு டைம் ஆகிவிட்டது. இழைத்திருக்கிறான். இழைத்திருக்க நேரத்தில் இவன் வந்து பயிற்றங்கூளை காய்த்து கொண்டிருக்கிறான், சமைத்து கொண்டிருக்கிறான். அது சிவப்பான கூளாக இருக்கிறது. ஒரு பாத்திரத்தில் அதை காய்ச்சி கொண்டான். கீழே வந்து ஃபயர் எரியுது. அந்த வெசல்ல, அந்த பாத்திரத்துல பயிற்றங்கூழ் பொங்கிக்கிட்டு இருக்குது. அது பார்த்தா சிவப்பா இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஆசை வருகிறது. அந்த வெசலை பார்க்கிறான், அந்த சமையலை பார்க்கிறான். எனக்கு கொஞ்சம் தா என்று சொல்லும் பொழுது, நீ உன் சேசர புத்திர பார்த்து எனக்கு விற்று போடு. இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கிறோம். இதுதான் நல்ல ஒரு தருணம். சேசர புத்திர பாகத்தை நம்ம வாங்கணும். இதுதான் நல்ல தருணம். நான் உனக்கு பயிற்றங்கூழ தருகிறேன், ஆனா நீ எனக்கு சத்தியம் பண்ணு. உன் சேசர புத்திர பாகத்தை வாங்குவேன், தருவேன் என்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்று சத்தியம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். நம்ம ரொம்ப இளைப்பா இருக்கிறோம், மூச்சு வாங்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போவோம். செத்து போன பிறகு இந்த சேசர புத்திர பாகம் இருந்து என்னத்துக்கு? அவன் என்ன சொல்றான்னா, இந்த சேசர புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, செத்த பிறகு என்னத்துக்கு? இப்பவும் உயிர் வாழணும், அதனால தச்சமே வந்து வயிறு பசி இருக்கிறது, இதை கண்ட்ரோல் பண்ண அவனால முடியல. He could not control the appetite. அந்த பசியை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. சேசரபாகம் இட் மீன்ஸ் நத்திங் டு மீ, அது எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த வயிறு பசி வந்து இப்பொழுது அடங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை உனக்கு விற்று போடுகிறேன் என்று சத்தியம் பண்ணினான். இவனுக்கு பயிற்சம் கூழையும் அப்பத்தையும் கொடுத்தான். சாப்பிட்டுட்டு சாதாரணமாக ஒருத்தன் போகிற மாதிரி போயிட்டான். பார்த்தீங்களா, சாதாரணமாக ஒருத்தன் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி எழும்பி போவானோ அதே மாதிரி போயிட்டான். எவ்வளோ பெரிய லாஸ் அவனுக்கு வந்திருக்குங்கிறத யோசிக்கவே இல்லை. அதுதான் இன்னைக்கு ஏசா நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் நானும் ஏசவாக இருக்கக்கூடாது. இங்கே ஒரு சில ஏசாக்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். சேசரத்தை பார்த்துட்டு சாதாரணமாக எழும்பி போகிறது, கொஞ்சம் கூட உணர்வு இல்லை, கொஞ்சம் கூட இது இல்லை, உணர்வே இல்லை. அதனால் சேசரபுத்திர பாகன்னா என்னது? சேசரபுத்திர பாகன்னா முதலாவது டபுள் போர்ஷன். எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம்னா இவனுக்கு 4 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். எல்லாரை விட, மற்ற எல்லாரை விட டபுள் போர்ஷன் கிடைக்கும். முதலாவது டபுள் போர்ஷன். He had a double portion of the inheritance. சுதந்திரத்திலே அவனுக்கு டபுள் போர்ஷன் உண்டு. ரெண்டாவது என்னன்னா, அவன் வந்து ஆசாரியனாக மாற முடியும். Access to God. Priest. Priest position வந்து அவனுக்கு தான் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஆசாரிய ஊழியம் வந்து முதலாவது பிறந்தவனுக்கு தான், சேசர புத்திரனுக்கு தான் அந்த priest கொடுக்கப்படும். அதன் பின்பு ஆளுகை, ராஜாக்களாக வர வேண்டும். ஆளுகை வந்து சேசரபுத்திரப்பா முதலாவது பிறந்தவனுக்கு தான் உண்டு. முதலாவது பிறந்தவனுக்கு ரொம்ப சிலாக்கியம். மூணு காரியங்கள், டபுள் இன்ஹெரிட்டன்ஸ், அவன் ஆசாரியனாக மாற முடியும், ராஜாவாக மாற முடியும். அந்த அந்த இதில் அந்த மூணு சிலாக்கியம் அந்த சேசரபுத்திர பாகத்தில் அடங்கி இருக்கு. இந்த மூணையும் வந்து அவன் விட்டு கொடுக்க ஆயத்தமாயிருந்தான். ஒருவேளை போஜனத்துக்காக, ஃபார் எ மார்சல் ஆஃப் மீட், He was willing to sacrifice the birthright. அவன் வந்து அந்த birthright-ஐ விட்டு கொடுக்க அவன், இதுதான் அவனுடைய செகண்ட் பிக்சர். அங்கே கூழ் வந்து சமைச்சிக்கிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இவன் அதை பார்க்குறான், வயிறு பசி. சேஸ்திரபத்தை விற்று கொடுன்னு சொல்லும் பொழுது அதை விற்று கொடுக்க அவன் ஆயத்தமாயிருந்தான். அந்த கூழுக்காக அதை விற்று கொடுக்க ஆயத்தமாயிருந்தான். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஸ்திரபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஒருவனும் இருக்க வேண்டாம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேசரபுத்திர பாகத்தை இழந்து போன அந்த ஏசாவை போல் இருக்க வேண்டாம் என்று பரிசுத்த பவுல் எபிரேயர் 12:16 வசனத்தில் சொல்லுகிறார். பிற்பாடு அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை கண்டு அடையாமல் போனான். அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் அதை அடையாமல் போனான். அவனுடைய பெயர் ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவபுஸ்தகத்தில் இல்லை. ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் அவன் பெயர் கிறுக்கப்பட்டு போனது. இவன் என்ன சொல்றான்? இப்பொழுதே நீ சொல்றான், இப்பொழுதே, நாளைக்குன்னு கிடையாது. நாளைக்கு நான் தர்றேன், அதெல்லாம் சம்மதிக்க மாட்டான். இப்பொழுதே எழுதி கொடு. ஐ வாண்ட் நவ், இப்பொழுதே வேணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் விட மாட்டேன், எனக்கு இப்பொழுதே அவன் சேசரப்பா பார்த்து எழுதி கொடுன்னு சொல்றான். அதெல்லாம் இப்பொழுது உடனடியா வேணும். 33 வாசிக்கலாம்.
அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார்.
இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு, இப்பொழுது எனக்கு வேணும். நாளைக்குன்னு கிடையாது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கிடையாது. நீ ஞானசானம் எடுத்துக்கிட்டியா, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படி இல்லை, இப்பொழுதே. நாளைக்குங்கிறதே கிடையாது, இப்பொழுதே. என்ன ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதிக்கலாம் விட மாட்டேன். அவன் யாக்கோபு எப்பொழுதுமே இப்பொழுதே தான் சொல்லுவான், உடனே வேணும். அதே போல சில பிள்ளைகள் தாய் தப்பட்ட நடம் பிடிக்கும், இப்பவுமே எனக்கு வாங்கித்தாங்க, நாளைக்கு தாரேன், இல்ல இப்பவுமே வேணும். அதே மாதிரி யாக்கோபு என்ன செய்தான் என்றால், நீ இப்பொழுதே எழுதி கொடு. ஆவிக்குரிய காரியங்கள்ல அப்படி நம்ம வைராக்கியம் பாராட்டலாம், உலக காரியங்கள்ல நம்ம அப்படி ஒன்னும் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. பொறுமையா காத்திருந்து தான் பெற வேண்டும். இப்பொழுது எக்கனாமிக் ரிசெஷன் இருக்கிறது, பொருளாதார மந்த நிலைமை இருக்கிறது. அவிதமான ஒரு நேரத்தில் இவன் வந்து ஒன் மார்சல் ஆஃப் பிரெட் அந்த ஒருவேளை போஜனத்துக்காக, ஜஸ்ட் ஃபார் ஒன் மார்சல் ஆஃப் மீட் என்ன செய்தான் என்றால், எல்லாத்தையும் இழந்து போக ஆயத்தமாயிருந்தான். நீங்கள் நல்லா கவனிக்கும் பொழுது பின்பு அவன் என்னதெல்லாம் இழந்து போகிறான்னா, ஹீ இஸ் ரெடி டு கிவ் அப் எவ்ரி திங். எல்லாத்தையும் விட்டு கொடுக்க மனப்பான்மையா இருந்தான். ஹிஸ் பொசிஷன், அவனுடைய பொசிஷன் என்ன ஆச்சு? சேசரபுத்தோட மூத்த மகங்க ஒரு பொசிஷன். ஒரு வீட்டில் முதலாவது பிறந்தா அவங்களுக்கு என்றைக்குமே மதிப்பு தான். ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் முதலாவது பிறக்கிற குழந்தைக்கு இவங்க தான் எல்லாத்த விட எல்டஸ்ட் அப்படின்னா ஒரு மதிப்பு தான். அந்த மதிப்பை இழந்து போனான். அதனால அவனுடைய பொசிஷனை இழந்து போனான், அவனுடைய செல்வாக்கை இழந்து போனான், அவனுடைய உரிமைகள், அவனுடைய சிலாக்கியங்கள், அவன் எல்லாம் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஆள், அந்த அந்தஸ்தையும் இழந்து போயிட்டான். ஹீ இஸ் நாட் ஈவன் திங்கிங் ஆஃப் வாட் ஃபேமிலி. அவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? அவன் ஆப்ரகாம் ஈசாக்கு குடும்பத்தை சேர்ந்தவன், ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன். அந்த ஃபேமிலி அந்தஸ்தையும் இழந்து போனான். எல்லாத்தையுமே அந்த ஒருவேளை போஜனத்துக்காக, தச்சமே இருக்கிற அந்த வயிறு பசிக்காக, தச்சமே இருக்கிற அந்த ஆசைக்காக, அந்த அற்ப சந்தோஷத்துக்காக, அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக இவன் நினைச்சானா எல்லாத்தையும் இழந்து போக ஆயத்தமான எல்லாத்தையும் விட்டு கொடு. இதெல்லாம் எனக்கு அதை பற்றியே யோசிக்கலை, அதெல்லாம் தேவையில்லை, இப்போ எனக்கு இது வேணும், இந்த பாவ சந்தோஷம் வேணும், இந்த அற்பமான ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, இதுதான் ஏசா. அநேக ஏசாக்கள் உண்டு. அவங்க எல்லாத்தையுமே விட்டுருவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்பொழுது ஹவர் ஆஃப் ராப்சர், இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் பண்ண நேரத்தில் இருக்கிறோம். இட்ஸ் அ ஹவர் ஆஃப் பாடி சேஞ்ச், நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட நேரம். இட்ஸ் அ ஹவர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், இப்பொழுது என்ன சென்றால் மறுரூபப்பட வேண்டிய நேரம். இப்பொழுது ஏஞ்சல்ஸ் நம்முடைய தியோபனி வந்து நம்மளை பிக்கப் பண்ணி மேலே கொண்டு போக வேண்டிய நேரம். அவ்விதமான ஒரு நேரத்தில் இவன் கூழுக்கு ஆசைப்பட்டான்னா என்ன அர்த்தம்? நம்ம விதமான எந்த நேரத்தில் இருக்கிறோம், கடைசி நேரத்தில் இருக்கோம், இந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது நம்முடைய சிலாக்கியங்களை, நம்முடைய பிரிவிலேஜஸ், நம்முடைய ரைட், இதை நம்முடைய உரிமைகளை நம்ம கடைசி நேரத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது. அவன் என்ன செய்தான் என்றால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டான். 34 வசிக்கலாம்.
அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கோழியும் கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.
பாருங்க, ஒரு உணர்வு இல்லை. அதே போல இன்னைக்கு இவ்வளவு பிரசங்கம் பண்றாங்களே, நம்ம அதுல கொஞ்சமாவது வரலாம் அப்படின்னு என்னமே இல்லை. சும்மா கடமைக்கு ஆண்டவரை தேடுது. அப்படியே எழுந்து போயிட்டான். என்ன பாசர் பிரசங்கம் பண்ணார்? ஒரு உணர்வு கிடையாது. அவங்களுக்கு நோக்கமெல்லாம் மாம்சத்தின் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் எண்ணமே. அந்த எண்ணம் இருக்கும் வரைக்கும் இதுல எண்ணம் வராது, இதுல வந்து ஒரு இது வராது. பெந்தெகோஸ்தல் ரிவைவல் முடிந்து விட்டது, பெரிய பெரிய பிரபலமான போதகர்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள். இதான் என்ன சென்றால் இந்த மெசேஜிலையும் சீனியர் ஊழியக்காரங்க மரித்து விட்டார்கள். காலம் கடைசியாக இருக்கிறது. இந்த நாட்டில் பிரைட் ரிவைவல் ஏற்படும் பொழுது நம்முடைய பேத் ரைட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏசா போல ஒருவேளை போஜனத்துக்காக நம்ம சேசரபுத்திர பாகத்தை விற்று போடக்கூடாது. நம்ம என்ன சொல்லுகிறார் என்றால், 60:6-7 ஹியரிங் ரிசீவிங் அண்ட் ஆக்டிங் என்ற செய்திலே 16 பேராகிராஃப்ல விதமாய் சொல்றாரு. எவ்ரி ரிவைவல் தட்ஸ் எவர் பீன் பார்ன் இன் தி வேர்ல்ட் இட் ப்ரொடியூசஸ் ட்வின்ஸ். உலகத்தில் உண்டான எல்லா எழுப்புதலும் இரட்டைகளை பிறப்பிக்கிறது. தட்ஸ் ரைட், எவ்ரி ரிவைவல் ஹேஸ் ட்வைன்ஸ். இத எல்லா எழுப்புதலும் இரட்டைகளை பிறப்பிக்கிறது. தே ஹாவ் எ பஞ்ச் ஆஃப் பஞ்ச் இன் தேர் தட்ஸ் கார்னல் பிலீவர்ஸ் அண்ட் பஞ்ச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிலீவர்ஸ். மாம்சத்துக்குரிய விசுவாசிகளையும் ஆவிக்குரிய விசுவாசிகளையும் அது பிறப்பிக்கிறது. எவ்ரி ரிவைவல் ப்ரொடியூசஸ் தட் ஈசா அண்ட் ஜேக்கப். ஒவ்வொரு எழுப்புதலும் ஏசாவையும் யாக்கோபையும் பிறப்பிக்கிறது. 61:2 கொடுத்த செய்தியில் சார் விபிட் ஜீ ஜீசஸ் ஐயா இயேசுவை காண விரும்புகிறேன் என்ற செய்தியிலே 17 பேராகிராஃபில் விதமாய் சொல்லுகிறார். ஏ ரிவைவல் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் ட்வின்ஸ் ஈசா அண்ட் ஜேக்கப். எழுப்புதல் வந்து ஏசாவையும் யாக்கோவையும் பிறப்பிக்கிறது. எ மேன் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் எ மேன் த டிசையர்ஸ் பேத் ரைட். உலகத்தை விரும்புகிற ஒரு மனுஷனையும் இதை புத்திர சுபீகாரத்தை விரும்புகிற மனுஷனையும் அது பிறப்பி அங்கே சேஸ்தர புத்திர பாகத்தை விரும்புகிற மனுஷனையும் பிறப்பிக்கிறது. எவ்ரி ரிபெல் ப்ரொடியூசஸ் தட். ஒவ்வொரு எழுப்புதலும் அதை பிறப்பிக்கிறது. This latter day revival, in the kadaisi kala eluppudal, this latter day revival has done the same thing. அதுவும் அவ்விதமாக தான் இருக்கு. இந்த மெசேஜ் அதாவல தான் இப்போ எழுப்புதல் இருக்கிறது. ஆனால் அதுல ரெட்டையர்கள் இருக்கிறார்கள் என்று பிரதர் பிரணாம் சொல்றார். இட் இஸ் ட்ரூ. சோ லெட் அஸ் கெட் ஆன் த ஜேக்கப் சைடு. நீங்க வந்து ஜேக்கப் சைடுல வாங்க, அவன் பட்சத்தில் வாங்க. அண்ட் த ஒன் தட்ஸ் கோயிங் டு இன்ஹெரிட், அவன் தான் சுதந்திரிக்க போகிறான். ஸோ இன்ஹெரிட் த ப்ராமிஸ் லேண்ட், அவன் தான் வாக்கு தத்துவத்தை தேசத்தை சுதந்திரிக்க போகிறான். லெட் அஸ் கீப் கிளைம்பிங் ஹையர் அண்ட் ஹையர் டில் வி ரீச் த ப்ராமிஸ் லேண்ட். நம்ம மேலே மேலே ஏறி நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைய வேண்டும் என்று பிரதேசம். நீங்கள் ஆவியில் மேலே மேலே வளர வேண்டிய நேரம் இது. அதே இருக்கிற நிலையில் மந்தமாக இருக்கக்கூடாது அப்படி என்று தீர்க்கதரிசி இங்கே செய்தியில் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் தேவனுடைய இன்ஃபினிட் விஸ்டம், அளவிடப்படாத அவருடைய ஞானம் என்ன சென்றால் இப்படியாக ஃபோர் ஷேடோவிங் பண்ணியிருக்கிறது. சாரால் ஏழு சபை கால பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஏழு சபை கால பரிசுத்தவான்கள் எபேசு சிமிந்தா பெர்கமு தேத்திரா சரதை பலதல்பி அல்லவதிக்கிய. இந்த ஏழு சபை கால பரிசுத்தவான்கள் மரித்து போன அந்த பரிசுத்தவான்கள் சாராளுக்கு அடையாளமாக இருக்கிறார். 21 சாராள் மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். 24 மேரேஜ் யூனியன் வருகிறது. 24 மேரேஜ் யூனியன் வந்து அங்கே எலியேசர் காட்சி விட்டு போகிறார். அதுக்கு பிறகு எலியேசரை பற்றி பைபிளில் எழுதலை. அதே போல் 1965 டிசம்பர் மாதம் 24 பெங்காம் காட்சி விட்டு போகிறார். அவர் மனவாட்டியை கொண்டு வந்து கல்யாண வஸ்திரத்தினால் போர்த்தி வித்து மனவாட்டியை இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவர் ஜாப் முடிஞ்சு விட்டது. கத்தர் அவரை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நம்ம 1965 பிறகு நம்ம ஜீவிக்கிறோம். எலியேசர் போய்விட்டார், சாராள் மறித்து போனால், ஏழு சபை காலங்கள் முடிவடைந்து விட்டது, முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது அது முடிவடைந்து விட்டது. 1963 இதோ ஈசாக்கு வந்திருக்கிறார், ஹெட்சோன் வந்திருக்கிறது. ஈசாக்கு வந்து கிரைஸ்ட், கிரைஸ்ட் வந்து ஹெட்சோன். ஹெட்சோன் வந்திருக்கிறது. ஆண்டவர் ஹெட்சோன் வந்த பிறகு 1963 வந்தது. 1965 பிரணாமி ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எலியேசர் காட்சியை விட்டு போய்விட்டார். அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டார், இவர் தான் இயேசு கிறிஸ்து, ஹெட்சோன் ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இதோ ஹெட்சோன் அங்கே பாருங்க, ஹெட்சோன் வந்திருக்கிறது. 1963 1965 எலியேசர் காட்சியை விட்டு போய்விட்டார். இப்பொழுது இதோ ரெபேக்காலும் ஈசாக்கும் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம அந்த என்டைம் பிரைட்ல வந்துக்கோ, ரெட்டையர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இந்த லாஸ்ட் டே ரிவைவல், ஹெட்சோன் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஹெட்சோன் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், நம்ம இந்த உலகத்தை சுதந்தரிப்போம், உலகத்தை ஆளுக செய்வோம். ஆமே. ஓபனிங் ஆஃப் த செவன் சீல்ஸ், ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. டூ டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்கிறாங்க. ஏழாம் முத்திர திறக்கலை, நீ வந்து ஏசா, நீ ஏசா, நீ கைவிடப்பட்டது மட்டும் கண்ணில் நீ நரகத்துக்கு தான் போய் சேருவா. ஏன்னா நீ அநேக ஆத்மாக்களை கெடுத்து விட்ட, உன்னுடைய உபதேசத்தினால அநேக ஆத்மாக்களை கெடுத்து விட்ட. ஹெட்சோன் ஜீசஸ் கிரைஸ்ட் நீ இன்ட்ரொடியூஸ் பண்ணல. ஹெட்சோன் 1963 வந்து விட்டது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. நீ ஹெட்சோன் வரல, ஏழாம் முத்திர திறக்கப்படலை, சாத்தான் அதை டேமேஜ் பண்ணிடுவான்னு ஜனங்களை பயங்காட்டி உன்னுடைய சொந்த உபதேசத்தை கொடுத்து நீ தேவனுடைய வார்த்தையை மிஸ்பிளேஸ் பண்ணி மிஸ் இன்டர்பிரட் பண்ணனால உனக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் உண்டு. அவனோட சில போதர்கள் இந்த நேரத்துக்குரிய செய்தியில் ஆக்கினை தீர்ப்புக்குன்னு வச்சிருக்கிற. நான்லாம் அவனை கண்டா ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன், இந்த ஆத்மா ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டது. கத்தர் நமக்கு இன்னைக்கு ஓபனிங் ஆஃப் த செவன் சீல்ஸ் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. டூ டிஃபரண்ட் பீப்புள் இங்க இருக்கிறாங்க. சேம் ஃபாதர் சேம் மதர் தான், ஒரே அம்மா ஒரே அப்பா. ஆனால் பிள்ளைகள் வந்து வித்தியாசமாக இருக்கு. அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, ரோன்னு ஒன்று வனசஞ்சாரியாக இருக்கிறான். அவன் அங்கங்கே காடு மேடாக சுற்றுறான், ஒரு இடத்துல உட்காந்து பைபிளை படித்து போதிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு தானே பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுப்பதில்லை. நியூ பேர்த் இல்லை, ராப்சரிங் ஃபெய்த் கிடையாது, நியூ நேம் கிடையாது, நியூ நேச்சர் கிடையாது. இதோ என்ன சொல்றால், அந்த ஏசாவுக்கு அப்படிலாம் இல்லை, ஆனால் யாக்கோபுக்கு எல்லாமே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அந்த ப்ராமிஸை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, அவனுக்குள்ள பொட்டன்சியலாக இருக்கிறது. யாக்கோபுக்குள்ள பொட்டன்சியலா இருக்குது, அதுக்கு அவன் பாத்திரவானாக பிறக்கல. அவன் ரெண்டாவது பையனா பிறந்துட்டான், ஆனா அவனுக்குள்ள பொட்டன்சியலா அந்த சேசரப்பு தொற்பாத்து மேல வாஞ்சி இருக்கிறது. அவன் ஆபிராம் ஈசாக்கு போன வழியில போகணும்னு நினைக்கிறான், அந்த கண்டினியூட்டி வேணும்னு நினைக்கிறான். ஆனா கண்டினியூட்டி எப்படி இருக்கிறது? பவுல், இரேனேஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பென்கேம், அதுக்கு பிறகு பிரைடு வருகிறது. நம்ம அந்த கண்டினியூட்டிலே இருக்கிறோம், நம்ம எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல இருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை. திகதசி திகதசி அது சொன்னா மட்டும் போதும், அவ்வளவுதான் அவங்களுக்கு போதும். அதுக்கு மேல அந்த கண்டினியூட்டி, நீ பிரைட் ரிவைவல்ல வந்திருக்கிறிய, நீ ஜேக்கப்பா இருக்கியா, உனக்கு பொட்டன்சியலா உனக்குள்ள அந்த வாஞ்செல்லாம் இருக்குதா, அது மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவிதமான விசுவாசிகள் இந்த நேரத்துக்குரிய செய்தியில இருக்கிறாங்க. நீங்க அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அந்த போதர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு சாப்பாட்டுக்காக, ஒரு வேளை போஜனத்துக்காக, ஒரு வேளை ஆகாரம், ஒரு வார சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு மாதம் சாப்பாட்டுக்கு இல்லை. ஒரு மாதம் சாப்பாட்டுக்காக சேஸ்திரப்பத்தை பார்த்த வித்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஒரு வேளை, ஜஸ்ட் ஃபார் ஒன் மார்சல் ஆஃப் பிரெட், ஒரு வேளை ஆகாரத்துக்காக தன்னுடைய சேஸ்திரப்பத்தை பார்த்து விட்டு பாருங்க. இவ்விதமான ஒரு மனுஷன் தான் அந்த ஏசா. நம்ம இன்னைக்கு ஏசாவை போல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஷேடோவா இருக்கான், இன்னைக்கு ரியாலிட்டியை நம்ம பார்க்கிறோம். அந்த சிறப்பாக எதை குறிக்குது? டைட்டில் டீட். டைட்டில் டீட குறிக்கிறோம். அதான் ஜெனரல் புக் ஆஃப் ரெடெம்ப்ஷன், டைட்டில் டீட். அந்த பத்திரம், மூல பத்திரம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆடம் அதை உறவனாய் இருந்தான், ஆனால் அவன் அதை இழந்து போனான். எல்லாமே ஈட்டிங் தான், அந்த கனியை புசித்ததுனால இழந்து போனான். இழந்து போகும்பொழுது அது தேவனுடைய கரத்திலே போய்விட்டது. சாத்தான் தன்னுடைய அசுத்தமான கைகளினாலே அந்த டைட்டில் டீடை அவன் தொட முடியாது. அதனால் மூல சொந்தக்காரர், தேவன் மூல சொந்தக்காரருக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆடமை இழந்து போனான். ஃபர்ஃபிச்சட், ஆண்டர் ஆண்டர்ந்து பறிமுதல் செய்து விட்டார். நீ தகுதி இல்லை. ஒருவேளை போஜனத்துக்காக, ஒரு மாம்சத்தின் காரியத்துக்காக ஆடம் அண்ட் ஈவ் அதை இழந்து போனாங்க. ஏதேனை விட்டு புறக்கணிக்கப்பட்டாங்க. டைட்டில் டீடு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அது தேவனத்தில் போய்விட்டது. அது தேவனத்தில் அது இருந்தது. ஆனால் அந்த டைட்டில் டீடு அவன் இருக்கும் பொழுது மூணு காரியங்கள், எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் அவனுக்கு இருந்தது, ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு தினமும் பேசுவது, ஐக்கியப்படுவது, அதன் பின்பு பவர் ஓவர் த எர்த், இந்த பூமியின் மேல் ஆதிக்கம் செலுத்துவது. பூமி அவனுடைய கண்ட்ரோலில் இருந்தது, இயற்கை அவன் கண்ட்ரோலில் இருந்தது. இந்த மூணு காரியம் அந்த அந்த டைட்டில் டீடு இருக்கும் பொழுது அவனுக்கு இருந்தது. இப்போ அந்த மூன்றையும் இழந்து போனான். ஆடம் அதை இழந்து போனான். அல்ல, அது மூல சொந்த காலத்தில் போய்விட்டது. இந்த கடைசி காலத்தில் இதை தேவன் இறங்கி வந்து, பலமுள்ள தூதன் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து, ஏழு முத்திரைகளை திறந்து இன்றைக்கு அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் ஏழாம் தூதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழாம் தூதன் அதை சபைக்கு அறிவித்திருக்கிறார். அல்ல, வெளிப்படுத்தல 22:16 என்ன வாசிக்கிறோம்? சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். இயேசுவாகிய நான் என் தூதன், என் தூதன் பிரதர் பென்கேம், என் தூதனை நான் அனுப்பியிருக்கிறேன். எதுக்காக? சபைகளில் இதை சாட்சியாய் அறிவிக்கும்படியாக. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், இந்த டைட்டில் டீடு இன்னைக்கு ஓபன் ஆகியிருக்கிறது. யார் அதுல வாரிசு? ஒவ்வொரு காலத்திலும் எப்படி ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள், எல்லாமே இன்னைக்கு, எல்லா ரகசியமும் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பேர்த் ரைட் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. சேசரபுத்திர பாகம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சேசரபுத்திர பாகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? சேசரபுத்திர பாகத்தை பெறுவதற்கு பாத்திரவானாக அவன் பிறக்கவில்லை, ஆனாலும் அவன் மேல அவனுக்கு வாசை இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டா நமக்கு கிடைக்காது, வாங்கிட்டான். உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவார். ஆமீன். வாஞ்சை இல்லாத ஆத்துமாக்களுக்கு அவர் தர முடியாது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன், த தாகம் இல்லாதவனுக்கு குடி குடின் தண்ணியை கொண்டு ஊத்த முடியுமா? வாயில் திறந்துக்கிட்டு ஊத்த முடியுமா? விருப்பம் இல்லை, விருப்பம் இருந்தா கிடைக்கும், தாகமா இருந்தால் டைட்டில் டீட் கிடைக்கும். ஆமென். செவன் தண்டர்ஸ் அட்டாக் தேர் வாய்ஸஸ், ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. இப்பொழுது வெளிப்பாடுகள் அறிவிக்கப்படுகிறது. இந்த வெளிப்பாடுகள் என்ன, ரிவீல் யுவர் நேம், உன்னுடைய பெயரை அது வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தல் இருக்கிறது என்பதை இந்த செவன் தண்டர்ஸ் ரிவீல் யுவர் நேம், உங்களுடைய பெயரை அது வெளிப்படுத்துகிறது. அதனால கத்தரை நான் நேசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறேன் என்று சொல்லி யார் யார் வாஞ்சியோடு வருகிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும். ரெபேக்காளுக்கு தெரிஞ்சது, இவன் தான் டைட்டில் டீடு பெறக்கூடியவன். ஈசாக்குக்கு அது தெரியல, நாக்கு ருசி அவன் எதிர்பார்க்கிறான். ஒரு போஜன பதார்த்தங்களை ருசி பார்ப்பது, நான் வெஜிடேரியன் ஆக இவன் இருக்கிறான். ஆனால் ரெபேக்காளுக்கு தெரிகிறது என்ன, ரெபேக்கா நோஸ் ஹூ த ஹேர் இஸ், ரியல் ஹேர் இஸ், யார் உண்மையான சுதந்திரவாளி, யார் வாரிசு, இந்த யாக்கோபு தான் வாரிசு. பிராமிஸ் லேண்டுக்கு யாக்கோபு தான் வாரிசு, ஏசா கிடையாது. சிக்ஸ் சீல் ஓபன் ஆயிருக்கிறது, ஆறு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஏழாம் முத்திரை அநேருக்கு மிஸ்ட்ரி ஆயிருக்கிறது. ஒரு சபையில் சீல்ஸ் சீல்ஸ்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, சீல்ஸை பற்றி கொஸ்டின் ஆன்சர் வருஷக்கணக்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைட்டில் டீடு ஏழாம் முத்திரைன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏழாம் முத்திரை திறக்கப்படலை. நீங்கள் வருஷா வருஷமாக முத்திரைகளை பற்றி கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஒன்னாப் ரெண்டாப்பு பாட புஸ்தமாக கேள்வி கேட்குறதுக்கு? உங்களுடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் மூலமாக அந்த செவன் சீல் புக்கை அறிய முடியுமா? பசுத்த ஆவியினால் அன்றி அறிய முடியாது. ஹல்லேலூயா. அதனால செவன் சீலை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார், இட் இஸ் எண்ட் ஆஃப் எவ்ரி திங், இட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் சொல்கிறார். அது போயிட்டே இருக்குது, அது நியூ ஜெர்சலேம் வரைக்கும் போகுது ஏழாம் முத்திரை. அதுக்கு முடிவே இல்லை, போயிட்டே இருக்குது. நம்ம இன்றைக்கி எட்டர்னல் சர்ச் ஏஜில் வந்துட்டோம், நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம அந்த நியூ ஜெர்சலேம் வரைக்கும், அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். அந்த பட்டணத்தை சேர் வரைக்கும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம செவன் சீல்ல இன்னைக்கு இருக்கிறோம். அதன் மீன்பு என்ன சொல்றாரு, இதை வந்து நான் வந்து பேச விரும்பலை அப்படின்னா சாத்தான் அதை டேமேஜ் பண்ணிடுவான், சாத்தான் அதை டேமேஜ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பின்னால் அந்த பாகத்தை சேர்க்கிறாங்க. அந்த ஏழு முதல்ல நான் அந்த பின்னால் சேர்த்த பாகத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட், மேகத்தில் வந்தது சொல்றாரு. எல்லார் கையிலையும் ஏழு முத்திர புஸ்தம் இருக்குல்ல, படிச்சு பாருங்க, நான் சொல்றேன் ரைட்டா தப்பான்னு படிச்சு பாருங்க. அந்த பின்னால சேர்க்கப்பட்டுதான் டேமேஜ் பண்ணிடுவான், இதை பிரிண்ட் பண்ணாதங்கன்னு சொல்லிட்டாரு. பின்பு அதை சேர்த்துட்டாங்க, சேர்த்ததுல என்ன எழுதி இருக்குது, செவன் சீல் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட். இங்க பாருங்க, கம்மிங் ஆஃப் த லார்ட் தான் அந்த படத்திலேயே போட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்து கூட புரிய தெரியல, அவ்வளோ மதியினர்களாக இருக்கிறார்கள். அவங்க ஏசாவை விட சீர்கட்டவங்களாக இருக்கிறாங்க. இந்த மெசேஜில் இருக்கிற பிலீவர்ஸ் ஏசாவை விட சீர்கட்டவங்க, ஏழாம் முத்திரை திறக்கலைங்கிறவங்க ஏசாவை விட சீர்கட்டவங்க. ஏழாம் முத்திர படத்தை பாரு, ஏன் மேகஸ்தம்பத்தை போட்டு வச்சிருக்கா, ஏன் மேகஸ்தம்ப படத்தை போட்டு வச்சிருக்கா, சர்ச்சில் ஏன் போட்டு வச்சிருக்கா, அது எதை குறிக்கிறது, இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். இந்த மேகத்தில் எப்படி போனாரோ அப்படியே மேகத்தில் வருவார், இட்ஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அது எப்படி இருக்குது, சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது, ஆரவாரம் சத்தம் எக்காலமாக இருக்கிறது. இப்பொழுது ஆரவாரம் ஒன் மேன் மூலமாக உலகமெங்கிலும் செய்தி போனது, இப்பொழுது மனவாட்டி மூலமாக பேய்கொண்டிருக்கு. நம்ம வாய்ஸில் இருக்கிறோம், நம்ம ட்ரம்பை எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்பொழுது கண்ணிமை பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். செவன் சீல் த்ரீ ஸ்டேஜஸ் ஆகி இருக்கிறது, ரொம்ப கிளியராக இருக்கிறது. ஆனாலும் அதிகமாக படிச்சிருக்கிறோம், நாங்கள் ரொம்ப மெசேஜில் சீனியராக இருக்கிறோம். சீனியராக இருந்தும் தெரியலையே. பாருங்க, ரெபேக்காள் அதை அறிந்திருந்தாள், ஆனால் ஈசாக்கு அதை அறியவில்லை. பின்பு அவனுக்கும் அதை தெரிந்து கொண்டான், நம்ம தப்பாக வந்து கணக்கு போட்டுட்டோம், இந்த மூத்த பையன்தான் நல்ல பையன் நினைச்சோம், இல்லை இந்த இளைய பையன்தான் நல்ல பையன், இவன் தான் சுதந்திரவாளி, டைட்டில் டீட் அவங்களுக்கு. இன்னைக்கு செவன் சீல் மிஸ்ட்ரியா இருக்கிறது, இன்னைக்கு நமக்கு செவன் சீல் இஸ் ரிவீல்டு. ஹல்லேலூயா, வி ஹேவ் த செவன் சீல் ரெவலேஷன். நாம இப்பொழுது ஏழாம் முத்திரையில் இருக்கோம், இட்ஸ் கமிங் ஆஃப் த லார்ட். நம்ம செகண்ட் ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம தேர்ட் ஸ்டேஜை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ட்ரம்ப் வரும்பொழுது கண்ணிமை பொழுதுலே மறுரூபம் அடைவோம். ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா, இவ்விதமாக இந்த டைட்டில் டீட் இஸ் அட் பேத் ரைட். இன்றைக்கு அன்றைக்கு பேத் ரைட் இருந்தது, இன்றைக்கி அந்த அது ஒரு ஷேடோவாக இருக்கிறது. ரியாலிட்டி என்னென்னா டைட்டில் டீட், டைட்டில் டீட் இப்பொழுது வந்திருக்கு. எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறோம், அதுக்காக தன்னுடைய ஆகாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணான். ஆகாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி டைட்டில் டீடை பெறுகிறான். அதே போல நீங்க டைட்டில் டீடை பெறணும்னா ஏதாவது ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணாதபடி நம்ம டைட்டில் டீடை பெற முடியாது. ஜேக்கப் தன்னுடைய ஆகாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணான். தான் சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை ஏசா கொடுத்துட்டான். நீ சல்ல சாப்பிடு, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுக்க, நான் பட்னியா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு சாஸ்திர புத்திர பாகம் தேவை. அதனால நீங்க உன்னை பெறணும்னா இன்னும் இன்னொன்னு நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். அதனால ஒருவேளை போஜனம், அந்த ஒருவேளை போஜனத்தை இவன் விட்டு கொடுத்து அந்த சாஸ்திர புத்திர பாகத்தை பெறுகிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை போஜனம், அன்னைக்கு அநேக பாவமான காரியங்கள்லாம் இருக்கிறது. செல்போன்ல ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. சகல விதமான அசுத்தங்களும் இருக்கிறது. மெசேஜும் இருக்கிறது, அசுத்தங்களும் இருக்கிறது. அதனால நீங்க வந்து அதில் வந்து என்னன்னா, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனம், அது கொஞ்சம் அற்ப சந்தோஷம், அதுக்காக எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. சாஸ்திர புத்தகத்தை பார்த்து நீங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். வார்த்தையின் ஒழுங்கில் வர வேண்டும். நம்ம ஜுவல்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணும். நம்ம ட்ரெஸ் கோடு சேஞ்ச் ஆக வேண்டும். நம்ம தகுதியான வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், வார்த்தைக்கு முரண்பட்ட காரியங்கள், எனிதிங் கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட், இந்த மெசேஜுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணாம சேஸ்திர புத்திர பாகத்தை வாங்க முடியாது. கூழ கொடுத்தாதான் வாங்க முடியும். கூழ முதல்ல கொடுக்கணும். நீ சாப்பிட்டுக்க, நீ வயிறு ஃபுல்லா சாப்பிடு, எனக்கு இப்பவே எழுதி கொடு, நாளைக்கு கிடையாது, இன்னைக்கே வேணும். ஐ வாண்ட் நவ், ஐ வாண்ட் டுடே, இன்றைக்கே எனக்கு அது தேவை என்று அவ்விதமாக விடாப்பிடியாக இருந்து அதை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நல்ல பவுல் மறித்து அந்த அனாய்ச்சிங் வந்து இரேனியஸுக்கு வருது. இரேனியஸ் வந்து இப்படியா வந்து 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 இப்ப பிரன்ஹாம் மறித்து போனார். இன்னைக்கு பிரைடு மேல அந்த அனாய்ச்சிங், ஈகிள் அனாய்ச்சிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரன்ஹாம் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம நடக்கணும். அவரும் ஆண்டவர் ஒரு மாடல் பிரீச்சராக வச்சிருக்கிறார். எ மேன் ஆஃப் காட், எ மேன் சென்ட் ஃப்ரம் காட், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். நம்ம ஏசாவா இருக்கக்கூடாது, நம்ம ஜேக்கப்பா இருக்க வேண்டும். இப்பொழுதே எனக்கு அது தேவை. ஹல்லேலூயா. கவனிச்சு பார்க்கும் பொழுது இன்றைக்கு டைட்டில் டீடு வந்திருக்கிறது. இன்றைக்கு சேஸ்திர புத்தகமாக உங்களுக்கு முன்னாக இருக்கிறது. கூழ் வேணுமா, சேஸ்திர புத்தகமாக வேணுமா, எதெல்லாம் ஒன்ன தெரிஞ்சுக்கணும். இவன் கூழ சாக்ரிஃபைஸ் பண்ண மனசா இருந்தா அவன் கூழ் தான் எனக்கு வேணும், சேஸ்திர புத்தகம் அது எனக்கு, அது என்னத்துக்கு நான் சாக போறேனே. இப்போ எனக்கு ஆசை, எனக்கு உலக ஆசை, எனக்கு பண ஆசை, எனக்கு வந்து மாம்சத்தின் இச்சை இருக்கிறது, அதுதான் முக்கியம். எனக்கு வந்து சாஸ்திர புத்திர பாகலாம் அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஏசா இல்லை, நான் இது கூட எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எது நான் எதையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தமா இருக்கேன், எனக்கு வந்து சாஸ்திர புத்திர பாகம் தேவை. ஹல்லேலூயா. இதுதான் ஜேக்கப். டைட்டில் டீட் வந்திருக்கிறது. ஆதாமுடைய கரத்தில் இருந்த டைட்டில் டீட் ஆனது அது தேவனத்துக்கு போய்விட்டது. இப்பொழுது ஆண்டவர் திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு வந்திருக்கிறார். பின்பு பலமுள்ள வேற ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகமானை சூழ்ந்திருந்தது, அவர் சரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலும் கால்கள் அக்னி சம்பங்களைப் போல இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில் இருந்தது. பாருங்க, அந்த ஓபன் புக் வந்திருக்கிறது. இன்னைக்கு ஓபனிங் ஆஃப் த செவன் சீல், டைட்டில் டீடு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. டூ மேனர் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒருவர் வந்து சேஸ்திர புத்திர பாக வேணுங்கிறான், ஒருத்தன் கூழு வேணுங்கிறான். அந்த ஒருபான கூழுக்காக தன்னுடைய சேஸ்திர புத்திர பாகத்தை இழந்து போனான். டைட்டில் டீட் தட் கம்ஸ் பேக். டைட்டில் டீடு வந்திருக்கிறது. வாய்ஸ் என்ன சொல்லுகிறது? நான் வானத்திலிருந்து உண்டாக கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமி மேல் நிற்கிற தூதனுடைய வலது கரத்தில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் எனக்கு அந்த புஸ்தகத்தை தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி பூசி, உன் வயிற்றுக்கு இது கசப்பாயிருக்கும், உன் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும். இப்ப நீங்க அதை செய்றீங்களா? நீங்க வாங்கி பூசிக்கிறீங்களா? அந்த சத்தம் என்ன சொல், வாய்ஸ் என்ன சொல்றது? நீ போய் டைட்டில் டீட வாங்கி பூசி. டைட்டில் டீட் வந்து என்ன உண்டைய ஆண்டவர் நம்மளுடைய அந்த ப்ராமிஸ் ஆஃப் கவெனன்ட்ல இருக்கிறது. யுவர் பொசிஷன், யுவர் பிளஸ்ஸிங், யுவர் பேர்த் ஆர்டர், யுவர் கிஃப்ட், யுவர் பிளேசிங், இட்ஸ் ஆல் இன்சைட் த டைட்டில் டீட். அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் இருக்குது. அதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஹீலிங், உங்களுக்கு சால்வேஷன், உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு எட்டர்னிட்டி, எல்லாமே அந்த டைட்டில் டீல இருக்குது. இப்பொழுது அந்த சத்தம் சொல்லுகிறது, நீ அதை வாங்கி பூசி என்று சொல்லுகிறது. இவன் என்ன செய்யறான், அந்த கூலுக்கு ஆசைப்படுறான், இம்மைக்கான காரியங்களை பார்க்கிறான், தற்சமயத்தில் இருக்கிற ஆசைக்கு அவன் பார்க்கிறான். எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை அவிதமாய் கெடுத்திருக்கிறார்கள். இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஓவர் கம்மர்ஸ். ஹல்லேலூயா. இது வந்து யாருக்கு என்றால், டைட்டில் டீடு யாருக்கு என்றால், ஜெயம் கொள்ளுகிறவளுக்கு. ஆமேன். ஜெயம் கொள்ளுகிறவள் அதை சுதந்திரித்துக் கொள்வார். ஜெயம் கொள்ளுற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அந்த தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இட்ஸ் ஒன்லி ஃபார் த ஓவர் கம்மர்ஸ். உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்கிறவர்களுக்கு தான் இந்த டைட்டில் டீடு. அவங்க தான் தொட முடியும், மற்றவங்க தொட முடியாது. இது பரிசுத்தமானது. அது இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறது. டைட்டில் டீடு இறங்கி வந்திருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. டேக் இட் அண்ட் ஈட் இட். நீங்க போய் இப்பொழுதே புசிங்க. அது இப்பொழுதே எனக்கு வேணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விதமா சொல்ல முடியும், இப்பொழுது அது வந்திருக்குது. இட்ஸ் அவைலபிள். இன்னொரு காலத்தில் அது கிடைக்காம போய்விடும். இப்பொழுது அது அவைலபிள். இப்பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பெற வேண்டும். யாக்கோபு அதை பெற்றான். அவன் என்னை பிறப்பித்தான் என்றால் யோசேப்பை பிறப்பித்தான். ஆனால் ஏசா வந்து யோசேப்பை பிறப்பிக்க முடியவில்லை. ஈசா குடின் பிரிங் ஃபோர் ஜோசப். ஈசா யோசேப்பை பிறப்பிக்க முடியவில்லை. ஆதியாகமம் 30 அதிகாரம் 22-23 வாசிக்கலாம்.
தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தருக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டாள்.
சரி, இப்பொழுது யாக்கோபு என்ன யோசேப்பை பிறப்பிக்கிறான். யோசேப்பு வந்து பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, உலக ரட்சகர். பஞ்சத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றினது யோசேப்பு தான். யோசேப்பு செழிப்பின் குமார், சன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. அவிதமான ஒரு மகனை பிறப்பிக்கும்படியாக ஆண்டவர் யாக்கோபுக்கு உதவி செய்தார். ஆனால் ஏசா வந்து அப்படிதமான பிள்ளைகளை பிறப்பிக்கலை. அவன் சந்ததி நல்ல மாதிரி இல்லை. இவன் சந்ததி கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்து உங்கள் குடும்பம் வந்துச்சுன்னா நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் கொண்டு வாங்க. நீங்கள் மட்டும் வந்தால் போதாது. எல்லாரையும் ஃபுல்னஸ் ஆஃப், நம்ம வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டை பிலீவ் பண்ணுகிறோம். நம்ம வந்து ஜேக்கப், நம்ம டைட்டில் டீடை பெற்றிருக்கிறோம். டைட்டில் டீடு இந்த காலத்தில் வந்திருக்கிறது. அது பெந்தகோஸ்த காலத்தில் வரல, அது மாத்தியின் காலத்தில் வரல, அது வந்து என்ன வெஸ்லி காலத்தில் வரல, இன்னைக்கு நம்ம காலத்தில் வந்திருக்குது. அதனால நம்ம இதுல வந்து கவலையீனமா இருக்கக்கூடாது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த டைட்டில் டீடை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. அந்த சேஸ்தர புத்திர பாகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை இழந்து போகக்கூடாது. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பொழுது நல்ல தருணம் இது. இனிமேல் விதமான ஒரு தருணம் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த நேரத்தில் நாமும் நம்முடைய குடும்பமும் டைட்டில் டீட பெற வேண்டும் என்று வாஞ்சை நமக்கு அவசியமாக இருக்குது. ஜேக்கப்புக்கு அது பொட்டன்சியலாக இருந்தது. இப்பொழுது அது மேனிஃபெஸ்ட் ஆகிவிட்டது. அவனுக்குள்ள அது மறைஞ்சிருந்தது. அவனுக்குள்ள ஆண்டவர் அதை பிளேஸ் பண்ணியிருந்தார். இப்பொழுது காலம் வரும் பொழுது, அந்த டைட்டில் டீடு வரும் பொழுது, சேஸ்தர பாகத்தை ஏசா வச்சிருக்கிறான். இப்பொழுது அவன் கையிலிருந்து வாங்கிட்டான். நமக்கு இன்னைக்கு நம்ம பலமுள்ள தூதனுடைய கரத்திலிருந்து வாங்கியிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, ஏசா வந்து என்ன செய்தான் என்றால் யோசேப்பை பிறப்பிக்க முடியவில்லை. ஆனால் அவன் பிறப்பித்தது என்ன, அமலேக்கியனை பிறப்பித்தான். பைபிள் அவிதமாக எழுதியிருக்கிறது. அமலேக்கியன் ஆதியாகமம் 36:12 வாசிக்கலாம்.
செழிப்பின்
குமாரனே நல்ல சந்ததியை கொண்டு வரும் பொழுது அவன் ஒரு கெட்ட சந்ததியை கொண்டு வரான். இந்த அமலேக்கியர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள். யாத்திராமா 17 அதிகாரத்தில் அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இது அமலேக்கியர்களுக்கு எப்பொழுதும் யுத்தம் உண்டாகும். அமலேக்கியர்கள் மேலே ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது, அவங்க மேலே காலாகாலத்துக்கு யுத்தம் செய்ய வேண்டும். சவுலை போய் அமலேக்கியர்களை முறியடிக்குன்னு சொல்லும் பொழுது அமலேக்கின் ராஜாவாய் ஆகாக்கை உயிரோட பாதுகாத்து ஆடு மாடுகளை உயிரோட பாதுகாத்தனாலே கர்த்தர் அவனுடைய ராஜ்ய பார்த்தே அவனை விட்டு எடுத்துட்டார். அமலேக்கியர்கள் வார்த்தைக்கு விரோதமானவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமானவர்கள். இந்த ஏசா அமலேக்கினை பிறப்பிக்கிறான். அவ்விதமான ஒரு சந்ததியை பிறப்பிக்கும் பொழுது யாக்கோபு வந்து டைட்டில் டீடை பெறுகிறான். டைட்டில் டீடை பெற்றது மட்டுமல்ல, அவன் யோசேப்பை பிறப்பிக்கிறான். உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், அது செழிப்பாக மாறும். ஆனால் அமலேக்கியர்களை நம்ம பிறப்பிக்க மாட்டோம். ஏசா சேசரபுத்த பார்த்து இழந்தி போனதுனாலே அமலேக்கியனை பிறப்பித்தான். இப்பொழுது நான் முடிவாக வருகிறேன், கன்க்ளூஷனுக்கு வருகிறேன். இன்னைக்கு ஜனங்கள் மெசேஜில் இருக்கிறாங்க, பீப்புள் இன் த மெசேஜ் டுடே, பெங்களூரில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க, நிறைய பேர் யூடியூப்லேயும் மெசேஜ் கொடுக்குறாங்க, நானும் அதையும் கேட்டு பார்க்குறேன். சாபனத்து பிரசங்கையார்கள் என்ன பண்ணுறாங்கன்னு அதையும் கேட்பேன். சார்லஸ் சார்வன் பிரசங்கத்தையும் நிறைய கேட்டிருக்கிறேன், ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அதே போல் மற்ற மெசேஜில் இருக்க சில யூடியூப் பிரசங்கையார்களையும் கேட்குறேன், அவங்க ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது. கேட்கும் பொழுது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஃபுல்னஸ்ஸாக வேலை யாரும் போதித்த மாதிரி தெரியல, யாரும் கிளியர் பிக்சரை கொடுத்த மாதிரி தெரியல. ஹலோ பீப்புள் இந்த மெசேஜ் டுடே, அவங்க வந்து என்னென்னா, அவங்க வந்து கத்தர் இந்த காலத்தில் என்ன தென்கா என்ன அவருடைய ப்ரோக்ராம் என்ன, இப்பொழுது எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லை. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். எங்கள் மேய்ப்பர், எங்கள் மேய்ப்பர், எங்கள் மேய்ப்பெரும்பாங்க. சபைக்காக வைராக்கியம் காண்பிப்பது, அங்கே பாஸ்டருக்காக வைராக்கியம் காண்பிப்பது, அதெல்லாம் ஓரளவு இருக்க தான் செய்யணும், ஒரு பற்று இருக்க தான் செய்யணும். அதுக்காக தேவனுடைய வார்த்தையை விட மேய்ப்பரு சபைன்னு சொல்லி ஆச்சுறது. தேவனுடைய வார்த்தை சரியில்லைன்னா நம்ம அந்த இடத்த விட்டு பரப்பிட்டு வந்துடணும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுதான் நம்ம அந்த ஜனங்களை நேசிக்கலாம், அந்த பாஸ்டரை நேசிக்கலாம், ஆனால் வார்த்தையை நம்ம அதை விட அதிகமாக நேசிக்கிறோம். வார்த்தையை விட நம்ம மனுஷங்களை நேசிக்கக்கூடாது. அதெல்லாம் வார்த்தை சரியில்லையா, பார்ட் வேர்டா, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரணும். நம்ம ரேப்சரில் போகணும், நம்ம ஜேக்கப்பாக இருக்கணும், நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும். மனுஷங்களை பிரியப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் மனுஷங்களை பிரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, வார்த்தையை பிரியப்படுத்தவங்க இல்லை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நேசிக்கிறவங்க இல்லை. இந்த பாடி வுட் பி சேஞ்ச். நம்ம வந்து என்ன, எப்படி நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்படும், நம்ம ரேப்சரில் எப்படி மேலே போவோம், நம்ம எப்படி அந்த அழகான பட்டணம், அந்த ஃபயர் சிட்டி, அந்த பேர்ல் சிட்டி, கோல்டன் சிட்டியை நம்ம எப்படி பெற முடியும். இந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, இந்த எதிர்பார்ப்பே கிடையாது. மெசேஜ் மெசேஜ் திகி திசி திகிச்சு, எங்கள் பாஸ்டர், எங்கள் மேய்ப்பர், எங்கள் மேய்ப்பர், எங்கள் சபை, எங்கள் சபை, அப்படி தான் இருக்காங்க ஒழிய ஏசா மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் யாக்கோபு போல அந்த எட்டர்னிட்டி மேலே வாஞ்சே இல்லை. அப்படி வாஞ்சே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாம் ஏசா தான் நிறைய பேர் இருக்காங்க மெசேஜில், நாட் எக்ஸ்பெக்டிங் தம். ஏதோ அந்த தியோபனி வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டு போகுமே, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. இவர் ஏஞ்சல் என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய ஏஞ்சல் உங்களுடைய தியோபனி பாடி ஒரு நாளில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு மேலே போயிருன்னு பிரதர் சொல்கிறார். அதை எதிர்பார்ப்பு இல்லை. நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய 70 வயசு முடியறதுக்குள்ளே அது வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். 70 வயசுக்கு மேலே ஊழியம் செய்வதற்கு எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. அதுக்கு பிற உலகத்தில் வாழவும் எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்குள்ள ஏஞ்சல் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடணும், அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹல்லேலூயா. செவன் சீல் நான் என்னன்னு தெரியல. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். செவன் சீலை பற்றி விளக்கம் அவங்களுக்கு தெரியலை. ஒரு என்ன சொன்னால், ஒரு தாட் எவ்வளோ ஸ்பீடாக போமோ அவ்வளோ ஸ்பீடாக கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்ம அங்கே போயிடுவோம். அது மேலே வாஞ்சி இல்லை. அவங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் என்னன்னா மார்சல் ஆஃப் பிரெட், ஒரு வேளை போஜனம், உலக அநித்தியமான சந்தோஷம், ஒரு வேளை போஜனம் தான் அவங்க. அதை வந்து அவங்க அந்த கூழ் காய்க்கிறது அது பொங்கி வருதுல்ல, அதையே ஏசா பார்க்குறான். அழகா சிவப்பா பொங்கி வருது, ஃபயர் கீழே எரியுது, பாத்திரத்துல கூழ் வந்து பொங்கி வருது. அது மேலே தான் அவனுக்கு ஆசை. இந்த டைட்டில் டீடோ, இந்த ஆவிக்குரிய வெளிப்பாடோ, அந்த நித்தியத்தை குறிச்சோ, அந்த சிட்டியை குறிச்சோ, அல்லது ஜீசஸ் கிரைஸ்டை குறிச்சோ எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஃபியூச்சர் குளோரியை குறித்து எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நாங்கள் மெசேஜில் இருக்கிறோம், என்ன பிரயோஜனம்? 1965 ஆண்டவர் வந்து இதை பென்காமை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இன்னைக்கு 2 manner ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஏசா யாக்கோபு இந்த மெசேஜில் இருக்காங்க. உலகமெங்கும் மெசேஜ் போய்விட்டது, எல்லா இடத்துலையும் போய்விட்டது. ஆனால் அது ரெட்டையர்களை பிறப்பித்திருக்கிறது. 2 manner of people have been separated from the womb of the bride in the end time. இந்த கடைசி காலத்தில் அந்த பிரைடினுடைய கற்பத்திலிருந்து ரெண்டு விதமான பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இதை ஹெட்ஸோன் 1963 அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. ஹெட்ஸோன் வந்திருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. பென்காம் என்ன செஞ்சார் என்றால், 1963 to 1965 வரைக்கும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மணவாட்டியை ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார். இப்பொழுது என்ன ஆச்சு, எவ்வளோ காலம் வந்திருக்கிறது? இதோ என்ன சொல்றால், இன்னும் என்ன சொல்றால், உலகம் எப்படி இருக்கிறது? இப்பொழுது ரெபேக்கா பேரனாக இருக்கிறாள், குழந்தை இல்லை, 20 வருஷமாக குழந்தை இல்லை. ஈசாக்கோடு கூட படுக்கையில் படுத்திருக்கிறாள். படுத்திருக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், என்ன சொந்த எலியேசரை பார்க்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. மூலம் நிறைய பேருக்கு பிறந்த பென்னாமை பார்க்கணும்னு விருப்பம் இருக்குது, எனக்கு கூட விருப்பம் இருக்க தான் செய்யுது. எவ்வளோ உரிய ஒரு தீர்க்க தரிசி. சார்லஸ் ஆர்வன நான் பார்த்துருக்கிறேன், அகஸ்டின் பீட்டர் ஐயா வீட்டுக்கு அவர் வருவார், அவங்க அம்மாவும் வருவாங்க. ஆனால் அவரோடு கூட நான் பழகினது கிடையாது. நம்ம பிரதாம போட்டோவில் பார்த்துருக்குறோம், ஒரு மெசேஜை கேட்குறோம், ஆனால் நேரடியாக நம்ம பார்க்கல. நம்ம அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், ரைட்டு தான். நான் பிரதாம பார்க்க, நான் அந்த எலியேசரை பார்க்கணும். ஏ மேன் சென்ட் ஃப்ரம் காட், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி என்று அவள் வந்து என்ன செய்கிறாண்டால், தன் கணவனத்தில் ஈசாக்கிலே படுக்கையில் இருக்கும் பொழுது அவள் வந்து சொல்லுகிறாள், நான் அந்த தீர்க்கதரிசியை ரொம்ப நேசிக்கிறேன் என்று ரெபேக்காள் சொல்லுகிறாள். பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவரை எலியேசருடைய டியூட்டி முடிஞ்சு விட்டது, அவர் போய்விட்டார். 1200 மெசேஜை கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். அவர் மெசேஜ் இருக்கிறது, ஆனால் அவர் நம்மை விட்டு போயிட்டார். அவருடைய வாய்ஸ் இருக்கிறது, ஆனால் அவர் நம்மை விட்டு போய்விட்டார். ரெபேக்காளுக்கு அப்படி ஆசை வந்திருக்கலாம். தன்னுடைய கணவனத்திலே 20 years பேரன் ஆயிருக்கிறாள், குழந்தை இன்னும் பிறக்கல. அப்பொழுது என்ன சொன்னால், தன் கணவனத்திலே அவள் சொல்லுகிறாள், இதே மாதிரி எனக்கு எலியேசரை பார்க்கணும்னு ஆசை. அவர் தான் என்னை மெசபத்தியாமிலிருந்து கூட்டிட்டு வந்தார், அவர் தான் என்னை சாபனத்திலிருந்து கூட்டு வந்தார், வார்த்தைக்கு கொண்டு வந்தார். அந்த தீர்க்க தரிசியை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பான், அன்பே நீ வந்து என்ன சென்றால், நான் தான் அந்த எலியேசரை அனுப்பினேன். அல்லேலூயா. நீ எலியேசரை பார்க்கணும்னு ஆசைப்படுற, ஆனா அந்த எலியேசரை அனுப்புனது நான் தான். ஈசாக்கு தான் எலியேசரை அனுப்பியிருக்கிறார். நான் தான் அனுப்பினேன் உன்னை கொண்டு வரும்படியாக, மணவாட்டியை கொண்டு வரும்படியாக நான் தான் உன்னை அனுப்பினேன். இப்போ நமக்கு மேரேஜ் ஆயிட்டு நம்ம இப்போ சந்தோஷமா இருக்கிறோம். வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கிறது. நம்ம இன்விசிபிள் யூனியன்ல இருக்கோம், மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம். அந்த எலியேசர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, வார்த்தையின் ஒரு பார்ட் தான். என்ன சொல்லுகிறார், நான் எல்லா வார்த்தையும் நான் தான், அவர் ஒரு பார்ட் ஆஃப் வேர்டு, நான் வந்து ஆல் த வேர்டு. நீ என்ன நேசிக்கணும், நேசிக்கிற ரைட்டு தான், ஆனா நீ வந்து நான் தான் அனுப்பினேன், நான் தான் எல்லா வேர்டும், நான் தான் ஜீசஸ். அல்லேலூயா. என்ன நீ நேசிக்கணும், நீ அதுல திருப்தியா இருக்கணும். அப்படி என்று அவன் வந்து படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லியிருக்கலாம். அதே ஆண்டவரே இவருடைய கண்களை திறக்க வேண்டும். அந்த எலிசா ஜோமனு நான் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படும் சொன்ன உடனே, இதை என்ன சொன்னால், அக்னிமயமான குதிரைகள் அங்கே இருந்தது, அவனுடைய கண்கள் ஆனால் ஓபன் த ஐஸ் ஆஃப் த கேர்ள், இந்த கேர்ளுடைய கண்ணை திறந்தரலன்னு சொல்லும் பொழுது, இது அவள் ஜீசஸ் எவ்வளவு பெரியவர், எலியேசரை காட்டிலும் ஐசக்கு எவ்வளவு பெரியவர். Hallelujah. Look away to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Greater than Solomon is here. சாலமனை பார்க்கலாம், இங்கே அவர் இருக்கிறார். அவர் 10,000 பேரில் சிறந்தவர். அவர் சாரோனி ரோஜாவும் பள்ளத்தாக்கி லீலி புஷ்பம். Hallelujah. நீங்க வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நோக்கி பாருங்க. ஆண்டவர் ஒரு ப்ராஃபட் அனுப்பினார். ப்ராஃபட் இல்லாம எதுவும் நடக்காது. எலியேசர் இல்லாம ரெபேக்கா ஈசா கிட்ட வர முடியாது. ஆனா எலியேசர் அனுப்பினது ஈசாக்கு தான், கல்யாண வஸ்திரத்தை அனுப்பினது அவர் தான். இதோ ஈசாக்கு தான் எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. அவர் வந்து ஒரு ஊழியக்காரன் எலியேசர். ஆண்டவர் எலியேசர் ஜாப் முடிந்து விட்டது. அதனால அங்க எலியேசரை பார்த்து என்ன சொல்லுவார், நீ கொஞ்சம் 5 தாலந்தே வாங்கினவர் இந்த எலியேசர், 5 தாலந்தை வாங்கி 5 தாலந்தை சம்பாதிச்சிருக்கிறார். நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாக மாற்றுவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அங்க பென்காம் ஆண்டவர் பெரிய ரிவார்ட் கொடுக்கிறார். அவர் மகத்தான ஊழியத்தை செய்தார். ஆனா நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் நேசிக்கிறோம், ஹல்லேலூயா. நம்ம ஈசாக்க நேசிக்கிறோம், நம்ம என்டைம் பிரைட் ரெபேக்கா, ஹல்லேலூயா. அதனால அவள் பேரனா இருந்தா இப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஈசாக்கை வந்து அவள் ரியலைஸ் பண்ணும்பொழுது ஈசாக்கு வந்து எலியேசரை பார்க்கலும் கிரேட்டர், ஹல்லேலூயா. ஐசக் இஸ் கிரேட்டர் தேன் எலியேசர், ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசி கால மனவாட்டிக்கு அந்த இது வர வேண்டியதா இருக்கு. அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அதைத்தான் சொல்லுவாங்களே ஒழிய ஜீசஸ் கிரைஸ்டுடைய மகத்துவத்தை காண முடியாது. பெந்தகோசக்காரங்க இயேசு கிறிஸ்து அதிகமா புகழுகிறாங்க, ஆனா நம்ம மெசேஜில் இருக்கவங்க இயேசு கிறிஸ்துவ புகழுறது இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு 2வது தரத்து மதிப்பு கொடுக்குறாங்க. அதனால எப்பொழுது என்ன ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பான், நான் வந்து ஐ ஆம் கிரேட்டர் தான் எலியேசர், எலியேசர் அனுப்பினதே நான் தானே, உனக்கு கல்யாண வசரத்தை கொடுத்து அனுப்பினது நான் தானே. இப்போ நம்ம நீ இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க வேண்டும். நீ எலியேசர் எலியேசர் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நீ வந்து என்ன எலியேசர் என்னோட அவர் ரிவார்டு பெறுவார், அவருக்கு அதிக ரிவார்டு இருக்கிறது. அவர் வந்து கத்தருக்கு மகத்தான ஊழியத்தை செய்தார். மனவாட்டியை கொண்டு வரும்படியான அந்த ஜாப், அந்த கமிஷன் கொடுக்கப்பட்டது. அதை அவர் நிறைவேற்றி முடித்து அவர் காட்சி விட்டு அவர் போய்விட்டார். இன்னைக்கு நான் காட்சியில் இருக்கிறேன், நீ வந்து என்ன இடத்துல அன்பா இருக்கணும். லார்ட் ஓபன் ஹர் ஐஸ், இந்த ஐஸ் ஆஃப் த கேர்ள், இந்த கேர்ளுடைய கண்ணை திறந்துடலும் என்று தன் மனவாட்டிக்காக அவன் ஜெபித்திருக்கலாம். அப்பொழுது அவள் ஈசாக்கை நேசித்தாள், இப்பொழுது கர்ப்பம் தரிக்கப்பட்டாள். நம்ம இயேசுவை நேசிக்க வேண்டும். எத்தனை பேர் இயேசுவை நேசிப்பீங்க? எத்தனை பேர் நம்ம டைட்டில் டீடை பெறணும்னு நினைக்கிறோம்? நம்ம ஜாக்கப்புக்குடைய ஜாக்கப் நம்முடைய ஷேடோ, நம்ம தான் ரியாலிட்டி. நம்ம டைட்டில் டீடை பெற்றிருக்கிறோம், நம்ம ஜோசப்பை பிறப்பித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. இந்த மெசேஜில் இருக்கும் பொழுது ரியல் ஜாய் இதில் இருக்கிறது. நம்மை சுற்றி எவ்வளோ உபத்திரங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலே நம்முடைய ஆத்மா களி கூறுகிறது, வார்த்தையிலே களி கூறுது. நம்ம இயேசுவை நேசிக்கிறோம், ஒரு நாளிலே அவரை காண்போம், பென்காமியை நம்ம காண்போம், அந்த நித்திய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். எல்லாரை பார்க்கல, நீ என்ன நேசிக்கிறாயா? ரெபேக்கா, நீ என்ன நேசிக்கிறாயா? எலியேசர் ஒரு கிரேட் ப்ராஃபிட் தான், ஆனால் நீ என்ன நேசித்தால் நீ கர்ப்பம் தரிக்க முடியும், நீ யாக்கோபை பிறப்பிக்க முடியும், யாக்கோபு யோசேப்பை பிறப்பிக்க முடியும், யோசேப்பு பின்பு அந்த சந்ததி கிறிஸ்துவை பிறப்பிக்கும், எல்லாத்துக்கும் சுதந்திர வழியாக மாற முடியும், டைட்டில் டீடை பெற முடியும், தூதனோடு போராடி ஜெயம் கொள்ள முடியும், லேடர் விஷன் கிடைக்கும், எல்லாத்தையும் யாக்கோபு எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டான். எல்லா பிளஸ்ஸிங் அந்த டைட்டில் டீட்ல இருக்குது. இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல எல்லா பிளஸ்ஸிங் இருக்கிறது. டைம் இப்பொழுது அதை சுதந்திரிக்க வேண்டிய நேரம். ஒருவேளை நம்ம சுதந்திரிக்கவில்லை என்று நம்முடைய மனசு சொல்லும் என்றால் இப்பொழுது பிடிச்சுக்கிடுங்க. இந்த பிரசங்கமானது உங்க டைட்டில் டீடை பற்றி கொள்ளும்படியாக செய்கிறது. அவிதமான வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் மிஸ் பண்ணாதங்க, டைட்டில் டீடை பற்றி கொள்ளுங்க. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்க கொண்டு வந்திருக்கு. இப்பொழுது அந்த டைம் ஆகி இருக்கிறது. அந்த டைட்டில் டீடு மார்ட்டின் லூத்தர் காலத்தில் வரல, வெஸ்லி காலத்தில் வரல, இன்றைக்கு நம்ம காலத்தில் வந்திருக்கு. இது சுதந்திரிக்க வேண்டிய நேரம். நம்ம கூளை விட்டு கொடுப்போம், உலக சந்தோஷங்களை, பாவ சந்தோஷங்களை நம்ம விட்டு கொடுப்போம், அதெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த டைட்டில் டீடை நம்ம பெற்றுக்கொள்ளும். அந்த ஜாக்கப்புடைய கேரக்டர், நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். அவிதமாக இருக்கு, மற்றவங்களை பார்க்க வேண்டாம். ஒருவேளை அவங்க ஏசாவாக இருக்கலாம், அவங்கள பார்க்க வேண்டாம். உங்களை பாருங்க, நீங்க டைட்டில் டீடை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க ஃபேமிலி அதை பெற்றுக்கொள்ளட்டும், இந்த சபை அதை பெற்றுக்கொள்ளட்டும். அல்ல, எல்லாரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். I love you, I love you, because he first loved me, and is my salvation on வாயத்திறந்து ஒழுங்காக பாட்டு பாடணும். I love him, I love him, because he first loved me and purchased my salvation on Calvary. நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் அந்த பர்ச்சேஸ் பண்ணார், டைட்டில் டீடை எனக்காக பர்ச்சேஸ் பண்ணினார். கல்வாரியிலே அதை ரத்தத்தினாலே அவர் கரையும் கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணார். இன்னைக்கு நான் அதை பெற்றிருக்கிறேன், நான் அதை புசிக்கிறேன், அது எனக்குள் ஒன்றாக மாறியிருக்கிறது. நான் சுதந்திரவாளி. டைட்டில் டி டு எட்டர்னல் லைஃப், டைட்டில் டி டு ஃபெலோஷிப் ஆஃப் காட், டொமைன் ஓவர் த இயர்ஸ், எல்லாமே அந்த டைட்டில் டீல இருக்கு. ஆடாம் இழந்து போன டைட்டில் டீடை இப்பொழுது நம்ம பெற முடியும். இயேசு கிறிஸ்து கரையை செலுத்தியிருக்கிறார். பர்ச்சேஸ் மை சால்வேஷன் அண்ட் கால்வரி டீ, கல்வாரி மரத்திலே அவர் எனக்காக அதை சம்பாதித்தார். இப்பொழுது அது இறங்கி வந்திருக்கிறது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உலக ஆசைகள், இந்த கூழ், அந்த மார்சல் ஆஃப் பிரெட், அதை நம்ம அப்புறப்படுத்தி விட்டு, அதை நம்ம புறக்கணித்து விட்டு டைட்டில் டீட பெற்றுக்கொள்ளும். அந்த கருத்தை உணர்ந்தவர்களாக, I love him because he first loved me. முதலாவது அவர் என்னை நேசித்தார், முந்தி அவர் என்னை நேசித்தபடினாலே அவர் நான் வந்து உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். நம்ம பதிலுக்கு நானும் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அவள கருத்தை உணர்ந்தவர்களாக அந்த பாடலை பாடும் பொழுது எல்லாரும் ஆவிக்குள்ளாக மாறி தேவனை ஆராதிப்போம். சும்மா கடமைக்காக பாட்டு அல்ல, நம்ம தேவனை உணர்ந்தவர்களாக, அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக, அவர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்தவர்களாக இந்த நேரத்திலே நம்ம அந்த பாடலை எல்லாரும் வாயை திறந்து நாம் பாடுவோம். I love you, I love you, because he first loved me and purchased my salvation on Calvary. இத மறுபடியும் ஆங்கிலத்துல நம்ம பாடலாம். I love you, I love you, because and purchased my salvation on Calvary. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் நம்முடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் தியானிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாமே இப்பொழுது ரியாலிட்டி ஃபார்மாக எங்களுக்கு இருக்கிறது. அது ஷேடோ அண்ட் டைப் அல்ல, அது பேரபிளாக அல்ல, அது ஸ்டோரியாக அல்ல, நாங்கள் அந்த ரியாலிட்டியாக இருக்கிறோம். அந்த டைட்டில் டீடு உண்மையிலே வந்திருக்கிறது, அந்த சேசர உபத்திர பாகம் உண்மையிலே இப்பொழுது வந்திருக்கிறது. நாங்கள் ஏசாவை போல் அதை, நாங்கள் ஏசாவை போல் அல்ல, நாங்கள் யாக்கோவை போல் அதை பெற்றிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். எங்களுக்கு விசேஷித்த சலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அதிக ஃபியூச்சர் பிளஸ்ஸிங் இருக்கிறது, எட்டர்னல் பிளஸ்ஸிங் இருக்கிறது. இதை விடாதபடி நாங்கள் பற்றிக்கொள்ள உதவிச்சு. தலைக்கல் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட் வந்திருக்கிறது, டைட்டில் டீட் வந்திருக்கிறது. ஜீசஸ் இன் பேட் ஃபார்மாக வந்திருக்கிறீர், நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளும். கர்த்தாவே, எங்களுக்கு நியூ பேத், எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த், எங்களுக்கு எட்டர்னிட்டி, எல்லாம் எங்களுக்கு முன்பாக வைத்துக்கப்பட்டிருக்கு. யாக்கோபுக்கு அவன் சந்ததிக்கு எல்லாம் வைக்கப்பட்டது, அவனை சுதந்திரித்து கொண்டான். நாங்கள் சுதந்திரவாளிகளாயிருக்கிறோம், எல்லாவற்றையும் சுதந்திரவாளிகளாயிருக்கிறோம். இந்த மெசேஜை நாங்கள் ஆதாயம் பண்ணும் பொழுது எல்லாத்துக்கும் எங்களை சுதந்திரவாளியாக மாற்றுகிறீர். இந்த மெசேஜை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடி, அதோடு கூட எங்கள் லைஃபை இணைக்கப்பட, அதோடு கூட எங்கள் லைஃபை கட்டப்படத்தக்கதாக கர்த்தாவே உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம், ஆமென். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடலில் 108, பாடலில் 108, 108. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு.
ஜெபமண்ணோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உமக்கு ஆராதனை செய்யும் வார்த்தை தியானிக்கவும் இந்த நாளை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நாங்கள் உம்மோடும் உம்முடைய பிள்ளைகளோடும் கூட இந்த ஸ்தலத்திலே இவ்வளோ நேரம் ஐக்கியப்படும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையானது போதிக்கப்பட்டிருக்கிறது, அது வறுமையாக திரும்பாதபடி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எங்களுடைய உள்ளத்திலே அது கிரியை செய்யட்டும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த வாக்கியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாங்கள் காண உதவி செய்வீராக. ஏறத்தான காணிக்கைகள், தசோபாங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. பலகத்தின் தேவன் அமையமுடைய பிள்ளைகளுக்கு அது 1000 மடங்காக ஆசீர்வதித்து திருப்பி கொடுப்பீராக. இந்த ஊழியத்தினுடைய சகல தேவைகளை நீ சந்தித்து சகலம் ஒழுங்குக்கிறமாக நடைபெற்று நாங்கள் அனைவரும் ஒருவராயிலும் மிஸ் ஆகாதபடி எல்லாருமே ரேப்சரில் பங்கு பெற ஆயத்தப்படுத்தும். ஏசாவை போல இராதபடி உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த எல்லாத்தையும் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும். எல்லாவற்றையும் நாங்கள் ஓவர் கம் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு பலத்தை தருவீராக. கேட்குற செய்தி எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கட்டும். தியோபனி எங்களை பலப்படுத்தட்டும். ஏஞ்சல் ஆஃப் காட் எங்களை வழி நடத்துவீராக. தூதர்களுடைய கூட்டம் எங்களை சூழ்ந்திருக்கிறது, எங்களை பாதுகாத்து கொள்ளும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தாரும், பலத்தை தாரும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்கும் நீர் ஆன்சர் பண்ணுவீராக. நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய சந்ததியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் ராப்போஜன ஆராதனைக்காக வரும் பொழுது அந்த 5 மணியில் இருந்து ராப்போஜன ஆராதனை நடக்க போகுது, அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து அந்த பந்தியிலே நாங்கள் ஜபத்தோடு கூட பயபக்தியோடு பங்கு பெற, விசுவாசத்தோடு பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்வீராக. சாத்தானுடைய சகல கிரிகளை அப்புறப்படுத்தும். கர்த்தாவே, சாத்தான் எங்கள் வாழ்க்கையில மேற்கொள்ளாதபடி நாங்கள் அவனை மேற்கொள்ள, ஆண்டவரே அவனை முற்றிலும் நாங்கள் ஜெயம் கொள்ளத்தக்கதாக எங்களை ஓவர் கமேசார் நீர் மாற்றுவீராக. ஜெயம் கொள்ளுவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, யாக்கோபை போல எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இரக்கமாயிரும். துதி கன மைமெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.